என்ன பண்ற?
உட்கார்ந்தவரு ஏன்
காது குயிங்குது?
மைக் அந்த அளவுக்கு ஒரு பலமான மைக். அது இரு, நான் ஸ்பீக்கரை மாத்திக்கிறேன்.
எனக்கு எக்கோ அடிக்கு, நான் பேசுறது திருப்பி எனக்கே கேக்குது.
ஒரே செகண்ட். இப்ப கேக்குதா?
இப்ப கேக்குது.
ஹலோ,
பேசுறது கேக்குதுரா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா?
ஹலோ, கேக்குதா?
டேய், நான் கேக்குது கேக்குதா? அடே, நான் பேசிட்டே இருக்கேன், நீ பேசுறது கேக்குது.
அமரது ஒரு நிமிஷம், சிஸ்டம் ரீசெட் பண்ணிட்டு வரேன்.
ம், சரி, ஓகே.
செண்ட் ரிப்ளை, எனக்கு கேட்க மாட்டீங்க நீ பேசுறது.
பொட்டு கேக்குறான் பாரு வந்து கடைசியில. டேய் ரஞ்சித், நீ இருக்கிற தெரியுது, ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி சீன் போடுறான்.
ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்க, எதுக்குங்க ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படியே பேசிக்கிறீங்க, உள்ள விட மாட்டாங்க உங்களை.
நீ என்ன கேமியா கொடுத்துட்டு இருக்க வந்து வந்து எங்க பாட்காஸ்ட்ல?
அதெல்லாம்
அப்படித்தான். நாங்க இன்னைக்கு இன்னொரு ரெக்கார்டிங் போட்டிருக்கோம், அதனாலதான்.
இப்படியே பண்ணுங்க, ஊருக்குள்ள வந்து நல்லா பாத்துக்குவாங்க. இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன்.
நம்ம பாட்காஸ்ட் நல்ல ரீச் வருது. நல்ல ரீச்னா வந்து நாலஞ்சு நாலு பேர் கேக்குறாங்க. சரியா,
நல்லபடியா சிறப்பா பண்ணுங்க. நான் எபிசோடோட கடைசியில கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை.
சரி, ரைட். அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிரு. வெல்கம். அப்படியே வந்து அன்மியூட் பட்டன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணா பேசலாம்.
ஓ மை காட்,
தனியா பேசிட்டு இருந்தீங்களா?
அது இருக்கா இல்லையான்னுதான் இன்னைக்கு டாபிக்கே. ஆனா சடனா ஓ மை காட் அப்படின்னா வாயில வருது. வணக்கம், வணக்கம்,
வெல்கம் டு தி பாட்காஸ்ட். இன்னொரு கோஹோஸ்ட் வந்து சிஸ்டம்ல ஏதோ சிஸ்டம்ல கோளாறு, ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன்னா.
யாரு? நம்ம சஞ்சயா?
சஞ்சயா நான்
தான். வணக்கம்,
வணக்கம், வணக்கம, வணக்கம்.
இந்த பாட்காஸ்டுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். அம்பர் ரெக்கார்டிங் ஆரம்பிச்சியா?
ரெக்கார்டிங் ஆரம்பிச்சு ஒரு 3 4 நிமிஷம் இருக்கும்.
நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, போன சீசன் போன எபிசோடு வந்து சாயங்காலம் பேசி நைட்டே எடிட் பண்ண, ஐ மீன் எடிட்டிங் ரொம்ப கம்மியா இருந்தாலும் நைட்டே போட்டான். அந்த அளவுக்கு முன்னேறி வந்துட்டோம்.
பரவாயில்லையே, நீங்க எனிவே எடிட் தானே பண்ண போறீங்க, நம்ம அப்படியே கேஷுவலா பேசுவோம், அப்புறமா எடிட் பண்ணிக்கோங்க.
சரி, ஃபர்ஸ்ட்
எல்லாத்தையும் ஏன் தலையில வந்து கட்டுங்க, எடிட் பண்ற நான் தானே.
என்ன ஒரு
சரி, இன்ட்ரோடக்ஷன் மியூசிக் போடுவோமே இப்போ.
உங்க வாய் உங்க ஊருட்டு கேட்டு இருக்கும் அன்பான காதுகளுக்கு எங்களோட வணக்கம். போன வாரம் நம்ம பேசின நாங்க ஏன் நாசிகரானோம் அப்படிங்கிற பாட்காஸ்டுக்கு நீங்க கொடுத்த அபரிதமான ரெஸ்பான்ஸ் எங்களை ரொம்ப சந்தோஷத்தில் ஆழ்த்தியிருக்கு. அந்த எபிசோடோட தொடர்ச்சியாக ரெண்டாவது பாகம் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். இந்த எபிசோடில் எங்களோட சிறப்பு விருந்தினராக எங்களோட ஒரு முன்மாதிரி, எங்களோட ஒரு இன்ஜினியரிங் குரு, ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் கார்பரேட் மானிஸ்டராக வரக்கூடிய பாதையில் இருக்கிற எங்களோட ஒரு நண்பர் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நாங்கள் போன எபிசோடில் பேசுனதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு இன்டராக்டிவ் செஷனை அதை பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம்.
கொடுத்ததுக்கு கொடுத்த காசுக்கு மேல புகழ்றியடா தம்பி.
வெல்கம் வெல்கம் வெல்கம்
வெல்கம். வணக்கம் வணக்கம், மிக்க நன்றி.
இப்போ நாங்க போன எபிசோட்ல ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா, ஒரு பிகினிங் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல நமக்கு கடவுளுங்கிற கான்செப்ட் எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது, அதுக்கப்புறம் அதில் நடந்த சமாச்சாரங்கள்லாம் பேசியிருந்தோம். இப்போ நான் உங்ககிட்ட முதல்ல கேட்க விருப்பப்படுறது, உங்களோட நினைவு இருக்கிற வரைக்கும், இது உங்களோட ஓல்ட் ஆஸ் யூ மெமரி கோஸ், கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல் முதல்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எங்க, எப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
அதாவது பிறக்கும் போது இதுதான் உங்க அப்பா, இதுதான் உங்க அம்மான்னு காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதுதான் கடவுள் அப்படின்னு காமிச்சாங்க. அவ்வளவுதான் எனக்கு. எப்ப எங்க எப்படி நடந்ததுன்னெல்லாம் சுத்தமா நினைவே இல்லை. ஆனா அது வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃபா ஆக்கிட்டாங்க சின்ன வயசுல இருந்து. எழுந்த உடனே வந்து ஸ்லோகம் சொல்லு, எழுந்த உடனே வந்து சாமியை நினைச்சுக்கோ, இப்படிதான் வந்து வளர்த்துட்டாங்க.
உங்களோட மெமரி லேன்ல கடவுளோட எர்லியஸ்ட் மெமரின்னு ஏதாச்சும் ஒன்று இருக்குமே, அஸ் நீங்க யோசிக்கும் போது இதுதான் நான் பார்த்த ஒரு கடவுளை பத்தி நான் பார்த்த ஒரு ஃபிக்ஸட் ஈவெண்ட், ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஒரு கோயில் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கலாம், இல்லை ஏதாவது சாமியை பத்தி ஒரு டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுத்துக்கலாம், அதை பத்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது என்ன, ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கா?
ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஸ்கூல்ஸ் ஆர் வீட்டில் எப்போவுமே எழுந்த உடனே ஆர் நம்ம ஸ்கூலுக்கு போன உடனே முதல்ல சொல்ல வைக்கிறது ப்ரேயர் தான். ஸோ ஐ திங்க் அங்கிருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே சரஸ்வதி நமஸ்துபியம்னு தானே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு.
அது மட்டும் இல்லையே, ஏதாவது நல்ல விஷயம் பண்ணணும்னா அந்த பிள்ளையார் சொல்லிய போடு, அந்த ஊ போடு ஓ போடு, இதுல ஊ போடு ஆரம்பிப்பாங்களே.
எக்ஸாக்ட்லி. ஏன்னா எக்ஸாம் நல்லா எழுதணும்னா முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பி, அப்ப நீ நல்லா எழுதுவ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, நல்லா படிச்சாலே நல்லா எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடல்ட்ஹுட்ட நோக்கி போகும்போதுதான் தெரியுது.
இதுதான் நாங்களும் போன எபிசோட்ல பேசியிருந்தோம், போயிட்டு சாமி கும்பிட்ற நேரத்துக்கு உருப்படியா படிச்சிருந்தா நல்ல எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க் அதை வாங்கியிருக்கலாம்.
அது வேற என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு பழக்கத்தை என் வீட்டுல எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. இப்ப நீ வந்து நல்லா எக்ஸாம் எழுதினா போய் பிள்ளையாருக்கு வந்து தேங்காவோட அப்படின்னு வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் நான் வந்து போய் வேண்டிப்பேன், ஓகே இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அப்புறமா நான் வந்து தேங்காய் உடைக்கிறேன்னு பிள்ளையார்கிட்டயே நான் வந்து பார்கெயின் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கல அது வேற விஷயம், இருந்தாலும் ஒரு உதாரணமா சொல்லிக்க விரும்புறேன்.
இப்ப கடவுளை பத்தி உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது சில ப்ராப்பர்ட்டி சொல்லியிருப்பாங்கல்ல, கடவுள் இப்படிப்பட்டவர், கடவுள் அப்படிப்பட்டவர், கடவுள் ஒரு உருவம் பல உருவம் அப்படின்னு ஏதாவது உருட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உருட்டுகள்ல
துரும்பிலும் இருப்பார். அதேதான் கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எங்க லைக் நீ எங்க போனாலும் உன் கூடவே இருப்பாரு, கடவுள் இங்க இருக்காரு அங்க இருக்காரு எல்லாத்துலயும் இருக்காரு, எல்லாருக்குள்ளயும் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே கடவுளை வந்து சிலையாக்கி கோயில்ல போய் கும்பிடுவாங்க. அதே வீட்டுல எங்க பார்த்தாலும் சாமி படமா மாட்டி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம பெட்ல படுக்கிறோம் அப்படின்னா நம்ம காலுக்கு கரெக்டா எடுத்தாப்புல சாமி படம் இருக்கக்கூடாது, சாமிக்கு முன்னாடி கால் நீட்டி படுக்க கூடாதான். அப்ப எங்க எங்க பார்த்தாலும் கடவுள் இருக்காருன்னா அப்ப எங்க படுத்தாலுமே சாமிக்கு முன்னாடி கால் நீட்டுற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு அவரு கேள்வி கேட்டேன். ஐ திங்க் இது வந்து அம்மன் படத்துல கூட வரும்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு அம்மன் படத்துல வரும். அப்புறமா அட இது அது இல்ல அப்படின்னு என் மெமரியில திடீர்னு ஒரு பல்பு எரிஞ்சது.
இதெல்லாம் கேட்டா வந்து நீ எல்லாம் ஏதாவது கேஷன் கேட்க கூடாதுன்றுவாங்களே.
எக்ஸாக்ட்லி அதேதான். ஏன்னா நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்க கூடாது, கேள்வி கேட்காம என்ன சொன்னாலும் செய்யணும், அப்படின்னே வளர்த்துட்டாங்க. ஸோ கடவுள் இருக்காரா இல்லையான்னு நமக்கு யோசிக்கிறதுக்கு கூட ஒரு சான்ஸ் கொடுக்காம நம்மளுடைய ரத்தத்திலேயே அதை வந்து ஊற வச்சுட்டாங்க.
சரி, இந்த மாதிரி கடவுள்கள் கான்செப்ட் அறிமுகமானது நீங்க இப்ப வளர்த்தீங்க. ஸ்கூல் படிக்கும் போது உங்களோட ஸ்கூல்ல கடவுள் சம்பந்தமா அந்த காலையில அசம்பிளி ப்ரேயர் நடக்குது, அது எல்லா இடங்களும் நடக்கிறது தான். அதை தாண்டி வேற ஏதாவது நிகழ்ச்சிகள்லயோ இல்ல விழாக்கள்லயோ கடவுள் படத்தை வச்சு ஏதாவது சேட்டை பண்ணிருப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
அந்த சேட்டையை இப்ப கூட பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10வது படிக்கிற வரைக்குமே நான் டான்ஸ் ட்ரூப்பில் இருந்தேன். ஒரு ஒரு ஆனுவல் டேக்கும் ஒரு ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் வந்து ஏதோ ஒரு அம்மன் ஏதோ ஒரு அரக்கனை கொல்ற மாதிரி தான் அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க.
அதுல உங்களுக்கு என்ன ரோல்?
மோஸ்ட்லி நான் அந்த அரக்கனா இருப்பேன், இல்ல அந்த டான்சரா இருப்பேன். நான் எல்லா எல்லாமாவும் இருந்துட்டேன். இது வரைக்கும் அம்மனா கூட இருந்துட்டேன், நவகிரகமா கூட நின்னுட்டேன்.
இதே நேரத்துல நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது நீங்க ஏதாவது ஒண்ணு வேண்டி இருப்பீங்க, அது நடக்கணும் அப்படின்னு. அந்த வேண்டுதல் நடக்கணுங்கிறக்கா கடவுளுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணிருப்பீங்க? அதை பத்தி நாங்க போன எபிசோட்ல நாங்க பண்ணதை பத்தி எல்லாம் பேசுறோம். நீங்க ஏதாவது அந்த மாதிரி எனக்கு இது கிடைச்சதுன்னா உனக்கு ஸ்பெஷல் தேங்காய் ஒண்ணு உடைக்கிறேன், ரெண்டு தேங்காய் உடைக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கீங்களா?
அதேதான், எப்ப பார்த்தாலும் நான் போய் பிள்ளையார் கிட்ட தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்குவேன். அதுக்கப்புறமா ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போதும் ஒரு ஒரு 1 ரூபாயா எடுத்து சேர்த்து வச்சு மொத்தமா எடுத்துட்டு போய் உண்டியல்ல போட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் நிறைய
பண்ணிருக்கேன். சாப்பிட்டுருக்கலாம் பேசாம.
அது மாதிரி ஒரு தடவை நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை இந்த கரெக்டா காலேஜ் முடிச்சு வேலைக்கு போற வரைக்கும் எனக்கு இந்த நம்பிக்கை இருந்தது. ஆக்சுவலி இந்தியாவில இருக்கிற வரைக்கும் இருந்தது. காலேஜ் முடிச்சு நான் உடனே என்ன வேண்டிக்கிட்டேன்னா, ஓகே பெருமாளே, எனக்கு வந்து வேலை கிடைச்சா நான் வந்து திருப்பதியில கீழேந்து மேலே ஏறி வரேன் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிட்டேன்.
இந்த அரசு படத்துல வடிவேல் வந்து ஒரு ஜோக்ல வந்து பத்துமாமி ஜோக் இருக்கும் தெரியுமா? அந்த பத்து மாதம் ஜோக்ல வந்து இதோ அங்கே பார் அவள்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அது அடுத்து வரதை கட் பண்ணிருப்பானுங்க. எனக்கு ரொம்ப வருஷமா அது புரியல, அவள்லாம் என்ன போட்டு வர்றா என்ன அவ நாம தான் போட்டிருக்கான்னு தெரியும். அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு கட் பண்ணாத பார்க்கும் போது அவள்லாம் 111 போட்டு வரும்போது உன்னால 10 போட முடியாதா? திருப்பதி ஏறி வரேன்னு சொன்னீங்க.
அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து புரியவே ஆரம்பிச்சது. ஓகே நாம இப்படி வேண்டிக்கிறோம், நடக்குது இல்ல நடக்காம போகுது அது வந்து வேற விஷயம், ஆனா நீ ஒண்ணு பண்ணாதான் இது உனக்கு கிடைக்கும் அப்படின்னா அப்படின்னா அது கடவுளே இல்ல அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு புரிய ஆரம்பிச்சது. அதனாலதான் நான் வந்து அந்த படி ஏறி ட்ரெக்கிங் போல, அது ஒரு விஷயம்.
நீங்க ஸ்கூல் படிக்கும் போது பிளஸ் 10வது எழுதுறவங்களையோ 12வது எழுதுறவங்களையோ பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி ஏதாவது சாமி கும்பிட்ற மாதிரி நிகழ்ச்சி வைப்பாங்களா? ஏன்னா நாங்க ஸ்கூல் படிச்சப்போ எங்களை வந்து 10வது பொது பரீட்சை எழுத போற முதல் நாள், அதாவது காலையில 10 மணிக்கு பரீட்சைன்னா ஒரு 7 மணிக்கு ஸ்கூலுக்கு வர வச்சு எல்லாரையும் வந்து ஸ்கூல் பிரிமைசஸ் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சாமி கும்பிட சொல்லுவாங்க. நீ 1.5 வருஷம் படிச்சதான் உன்ன காப்பாத்து, அந்த பிள்ளையார் தான் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி சாமி மூட சொல்லுவாங்க. நாங்களும் யோசிச்சிருக்கிறோம் பிள்ளையார் காப்பாத்துவாரு அப்படின்னு, கடைசி வரைக்கும் யாரும் எங்களை காப்பாத்துவார்கள். உங்க ஸ்கூல்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா?
எங்க ஸ்கூல்ல மட்டும் இல்ல, எல்லா ஸ்கூல்லயுமே ஹால் டிக்கெட் வந்த உடனே எடுத்துட்டு போய் அங்க கோயில்ல வச்சு பூஜை பண்ணுவாங்க. இதுதான் பண்ணுவாங்க எப்பவுமே.
எங்களுக்கு ஹால் டிக்கெட் இருக்கிறவங்களே கூட்டி போறாங்க பாத்தீங்களா.
எங்க ஸ்கூல்ல அப்படி பொதுவாலாம் வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போய் எல்லாம் பண்ணல, பட் ஹால் டிக்கெட்ட வச்சு பூஜை பண்ணாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு.
இந்த ஸ்கூல்
இன்னொன்று,
டைம்
எங்க
பார்க்கும்
அம்மா
போது
வந்து
எனக்கு
எப்பவுமே ஒரு ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போய் சாமி கிட்ட வந்து வச்சிருவாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து எடுத்துட்டு போக சொல்லுவாங்க.
இன்னொன்று, சாமி வந்து இதை எழுதி கொடுக்குமா, சீட் பண்ணி கொடுக்குமா அதில்?
அதாவது சாமி வந்து அப்படியே இன்ஃபியூஸ் ஆயிடு வரும் ஹால் டிக்கெட்ல.
ஓ,
சரி, எடுத்துட்டு போய் வச்சிருந்தேன். அதுதான் அவங்க
அவர்
நம்பிக்கை.
பெரிய தேனோஸ் வந்து தொடங்க போட்டு எல்லாம் மறையிறது.
அதுவும் எங்க அம்மா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து எல்லா சாமியும் நினைச்சுக்கோ அப்படிமா. எல்லா சாமியும் நான் நினைக்கணும்னா 3 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ள எக்ஸாமே முடிஞ்சிரும். அந்த மாதிரிதான் இருக்கும் எனக்கு.
33 கோடி தேவர்கள்னு சும்மாவா சொன்னாங்க.
எல்லாரும் நம்ம குலதெய்வம் அயிலிய நல்லா கும்பிட்டுக்குங்க.
சரி, இப்ப சமீப காலங்கள்ல உங்க வீட்டுல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல கடவுளின் பேர நடக்கிற சின்ன சின்ன கிரிஞ்சு விஷயங்கள் இருக்கும், பெரிய விஷயங்கள் சின்ன விஷயங்கள் இருக்கும், அது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுது, ஏதாவது ஞாபகம் இருக்கா?
என்னன்னு சொல்றது, நானு நிறைய நிறைய நடந்திருக்கேடா. இப்ப கூட நடந்துகிட்டே இருக்கே.
கமான், வி வாண்ட் டு கிரின்ஜ் குடோன். இந்த கிரின்ஜ் குடோன் இறக்கனாதான் பேசுறது நிறைய.
நாங்க எங்க கிட்ட கிரின்ஜ் குடோன காலி பண்ணிட்டோம். இப்ப கடலைப்படுறதெல்லாம் எங்களுக்கு கட்டண்டா தான் தெரியுது.
ஐயோ, நான் வந்து அவுத்து விட ஆரம்பிச்சேன், எங்க அக்காக்கும் மாமாக்கும் டிவோர்ஸே ஆயிடுமேடா. ஏன்டா இப்படி பண்றீங்க?
பரவாயில்லக்கா, நம்மளால முடிஞ்சதோ நல்ல விஷயம் சமூகத்துக்கு செய்யறோம், சொல்லுங்க.
ஏன்டா இதெல்லாம் தயவு செஞ்சு எடிட் பண்ணிடுங்கடா, பாட்காஸ்ட்ல போட்டுறாதீங்கடா, என்ன கொன்னு புதைச்சிருவாங்க.
சரி சரி,
என்ன கொன்னு புதைச்சு என்னையே சாமியாக்கி கோயில.
சுபாகாக்கா நம்மள சாமியா இருந்து காப்பாத்துறாங்க, நானாடா சாமியாகிறேன்னு
சொன்னேன். ஈவில் ஸ்மைல் ஃப்ரம் தி எடிட்டர்.
அமிர்த, நீ மியூனிக் இருந்து ட்ரெஸ்ட் அண்ட் ஃப்ளைட்ல போறன்னு சொல்லிட்டு இருந்தில்ல, அதெல்லாம் வெச்சுக்க, யூஸ் ஆகும்.
ஃப்ளைட் இங்க இருந்து ஃப்ளைட் இருக்கு அண்ணா, ட்ரெஸ் அண்ட் போற
ஏர்போர்ட் இருக்கு. அப்பக்கா ஃப்ளைட் எடுத்து கொடுப்பாங்கடா.
ஏன்டா ட்ரெஸ் எனக்கு என்னடா குறை, ஏர்போர்ட்ல இருக்குடா, கேபிடல் டா சாக்ஸனிக்கு.
சாக்ஸனியே ஒரு ஸ்டேட்டுங்கல சொன்னாதான் ஞாபகம் வருது. என்ன பண்றது,
நாங்க வந்து பயான்ல இருக்கோம், பயான்ல இருக்கோம்.
சரி, அது வேண்டா. முதல்ல இப்போ நீங்க சொல்லுங்க, ஏதாவது கிரிஞ்சு நல்லா சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்க, ஜாலியா இருக்கும்.
எல்லாமே சிரிக்கிற மாதிரிதானடா இருக்கும். என்ன சொல்றது, என்ன சொல்லலாம், ஐயோ.
நீங்க இந்த ஆங்கிள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்களா, அதை சொல்லுங்க.
ஐயோ ஐயோ, ஓகே, ஐ திங்க் இது கொஞ்சம் ரெலவெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இது ஒரு நல்ல இன்சிடென்ட்டு, ரொம்ப ரீசெண்டா எங்க அக்கா கல்யாணத்துல வந்து நடந்தது. ஓகே, அதனால நீங்க அதை வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம என்னோட அக்வைண்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், மேபி. அக்கான்னு சொன்னா என்ன கொண்டுருவாங்க.
அக்காவதி
பேசுன செருப்பால்
அடிப்பாங்க.
நடந்தது அவளோடது வந்து லவ் மேரேஜ். சோ அந்த பையன் வந்து வேற காஸ்ட். எங்க வழக்கப்படி என்னன்னா 3 நாள் கல்யாணம் நடத்துவாங்க, என்ன எதுக்குன்னு தெரியாது, அது வேற விஷயம், அதனால அதுக்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம். 3 நாள் நடத்தும் போது கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வந்து விரதம் இருக்கணும். ஆக்சுவலி பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து விரதம் இருக்கணும். அதாவது ஒருத்தங்க ஒருத்தங்க இந்த கல்யாணம் நல்லா நடக்கணும், லைக் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஏதோ வேண்டிக்கிட்டு வேற ஏதோ நடத்துவாங்க. காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் வந்து சாப்பிடக்கூடாது, இந்த ஹோமம் எல்லாம் வளர்ப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து முடியும், அப்புறமா தான் சாப்பிடலாம். ஸோ அந்த பையன் வேற காஸ்ட் திங்கிறதுனால அவனுக்கு வந்து விரதம் கிடையாதாமா, இவ எங்க காஸ்ட் திங்கிறதுனால இவளுக்கு மட்டும் விரதம் அப்படின்னு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிடாம இருந்தா. இதுல கூட என்ன, இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அவ கூட இருந்தது நானு, நான் எதுக்குடா சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னையும் அந்த என்னையும் எனக்கே தெரியாம என்ன அப்படி இருக்க வச்சுட்டாங்க. ஏன்னா தோண பொண்ணுங்கிறதுனால கைண்ட் ஆஃப் ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். காலையில அவ 4 மணிக்கு எழுந்துக்கணும், எழுந்து போய் நல்லா பார்லர்ல போய் ஃபுல் மேக்கப்ல வரணும், ஏன்னா அன்னைக்கு ஆஃப்டர்நூன் நிச்சயதார்த்தம். ஸோ காலையில 4 மணிக்கு எழுந்து நானும் அவளும் பார்லர் போய் ஃபுல்லா ட்ரெஸ்அப் ஆகி இந்த கண்ட கரும்பு நகையெல்லாம் போட்டு வந்தாச்சு. நல்லா அம்மன் மாதிரி வந்தாச்சு, ஃபுல் நகை ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி சாப்பிடாம ஃபுல் மேக்கப்ல வந்தாச்சு. ஸோ அப்புறம் வந்தப்புறம் தான் அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இன்ஃபேக்ட் நான் அப்பதான் வந்து ஓகே நம்ம இன்னில இருந்து நாத்திகவாதி அப்படின்னு முடிவு பண்ணது அங்கதான்.
எங்களவா மாறிட்டீங்க,
ரெண்டு வயசு சோறு போடுங்கடா.
பேரு வச்சியே அதுக்கு சோறு வச்சியா என்ன பாக்க வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த பையன் வேற காஸ்ட்ங்கிறதுனால அவனுக்கு விரதம் கிடையாது. அப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு, இப்ப பொண்ணு வந்து மாப்பிள்ள நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து விரதம் இருக்கா, அப்ப மாப்பிள்ள இல்லைன்னா அவன் என்ன நல்லா இருக்கானா நாசமா போகணும்னு அர்த்தமா? இப்ப வேற காஸ்ட்ல இருந்தா கடவுள் வந்து வேற வேறையா? ஏன்னா ரெண்டு பேருமே ஹிந்துஸ் தான், கடவுள் வந்து வேற வேற கிடையாது. இவங்களும் அந்த கோயிலுக்கு போறாங்க, ஆனா வேற காஸ்ட்ங்கிறதுக்காக விரதம்லாம் கிடையாது. அப்ப அவ எக்கேடும் கெட்டு ஒழிஞ்சா பரவாயில்லையா, அவன் மட்டும் நல்லா இருந்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிந்தனை எனக்கு. அப்புறமா இதுல கூத்து என்னன்னா, பொண்ணோட அப்பா அம்மா அவங்களும் சேர்ந்து விரதம் இருக்கணுமா? எதுக்கு, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவா, இல்ல மாப்பிள்ளையே நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவா, இல்ல அவங்க பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவா, என்ன ரீசன் அப்படின்னு யாருக்குமே வந்து சரியா தெரியாது. ஸோ பிளைண்டா ஆதி காலத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஆதி காலத்துல இருந்து ஃபாலோ பண்றது இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, ஆனா அது ஏன் எதுக்கு அப்படின்னு வந்து கேள்வி கேட்கறது கிடையாது. எங்க அக்கா ஒரு அருமையான கேள்வி கேட்டா, என்னன்னா விரதம்னா சாமிய வந்து நினைக்கணும், ஆனா நாம என்ன பண்றோம்னா ஃபுல் மேக்கப் போட்டுட்டு பொங்கலையும் வடையும் பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் விரதங்கிற பேர்ல, இதுதான் வந்து விரதமா அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா. ஆனா இதுல கொடுமை என்னன்னா அவளையும் நம்ப வைக்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேக்குறவங்க எல்லாரையுமே வந்து அடிச்சு உட்கார வச்சு நம்ப வைக்கிறாங்க, அதுல நீ கேள்வி கேட்க கூடாது, இதுதான் வந்து முறை, இப்படி இருந்தாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. சோ இதுதான்
எனக்கு
சொல்லிட்டனா, சரி பரவாயில்ல போ
டைவர்ஸ் தான போயிடு,
ஏண்டா இதெல்லாம் போட்றாதீங்கடா ப்ளீஸ்டா.
ஏ பாத்துக்கறேன் பாத்துக்கறேன்
இல்ல, ஆனா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க, ஆனா அவங்களே வந்து நம்ப வைக்கிறாங்க இதுதான் உங்களுக்கு கரெக்ட், இதுதான் நீங்க பண்ணணும் அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, இது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதே கல்யாணத்துல மாப்பிள்ளையோட தாத்தா பாட்டியும் இருந்தாங்க, பொண்ணோட தாத்தா பாட்டியும் இருந்தாங்க. இப்ப இந்த அக்ஷத அப்படின்னு கொடுப்பாங்கல்ல, அதை வந்து இந்த அரிசி மஞ்சளை அரிசியில கலக்கி கொடுக்கறது அவ்வளவுதான், அதை எடுத்து பொண்ணோட சைட்ல மட்டும் எல்லாருக்கும் கொடுங்க, பொண்ணோட தாத்தா பாட்டிக்கு பொண்ணோட சைட்ல மட்டும் கொடுங்க, ஏன்னா அவா தான் நம்மவா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட மட்டும் ஆசீர்வாதம் வந்து வாங்க வைக்கிறாங்க. மாப்பிள்ள வந்து நம்மவாள்னால நம்மவாளுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு வந்து அந்த ஐயர் வந்து சொன்னாரு பொண்ணோட அப்பா கிட்ட. அப்புறம் அவருக்கே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுச்சு பொண்ணோட அப்பாவுக்கு. அப்புறம் அவர் வந்து இல்ல இல்ல நீங்க அவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சாங்க. ஏன்னா அங்க இருக்கிற தாத்தா பாட்டி எல்லாருக்குமே ஒரே வயசுதான். அப்போ ஒருத்தரோட பிளெஸ்ஸிங் மட்டும் இருந்தா போதுமா? ஏன்னா அவங்க ஒரே காஸ்ட்ல இருக்கிறதுனால மத்தவங்களோடது வந்து வேண்டாமா? அப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணணுமா? கடவுள் எல்லாருக்குள்ளயும் இருக்காரு அப்படின்னா எனக்கு புரியல. அந்த தாத்தா பாட்டி வேற காஸ்ட்ங்கிறதுனால அவங்களுக்குள்ள கடவுள் இல்லையா, இல்ல வேற கடவுள் இருக்காரு ஆனா அவர் நமக்கு வேண்டாம், இது மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னு நம்மளே டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிறோமா?
எல்லாமே வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து கல்மினேட் ஆகுது பத்தியா, நம்ம வந்து ரிலிஜன் பேச ஆரம்பிக்கிறோம், அது வந்து வந்து காஸ்ட்ங்கிற சாக்கடைக்குள்ளதான் விழுகுது.
அதாவது நம்ம உத்து கவனிச்சோம் அப்படின்னா ரிலிஜன் கடவுள் எல்லாமே கடைசியில மொத்தமா தே ஆர் ஆல்வேஸ் ஃபேவரபிள் டு மென், அவ்வளவுதான் கடைசியில அதுதான் உண்மை. நீ என்ன பண்ணாலும் இப்ப விரதம் இருந்தாலும் மாப்பிள்ள நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் வாங்கினாலும் மாப்பிள்ள நல்லா இருக்கணும், மாப்பிள்ள கிட்டேயே நீ ஆசீர்வாதம் வாங்கணும். கடைசியில பார்த்தா எல்லாமே
மாப்பிள்ள நல்லா இருக்கணும், மாப்பிள்ள கிட்ட கேப்பீங்களா?
மாப்பிள்ளையோட ஆசீர்வாதம் இருந்தா பொண்ணு வந்து நல்லா இருக்கலாம், அவன் காலில் விழுந்தா பொண்ணு வந்து நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா.
சரி, பொண்ணு நல்லா இருந்தா தானே மாப்பிள்ள நல்லா வச்சுக்க முடியாது. ஒரு இன்ஃபினிட் சர்க்கிள் இன்ஃபினிட்டி இது மாதிரி போயிட்டு இருக்குது. எல்லாமே வந்து நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க கொடுத்து வாங்கிக்கலாம்.
நீ இன்ஃபினிட்டி, நீ இன்ஃபினிட் போட்டு என்ன சொல்ல வந்து எனக்கு தெரியுண்டா.
ஐயோ ஐயோ, எல்லாமே கடைசியில பார்த்தா மொத்தமா ஆம்பளைங்களுக்கு ஃபேவரபிளா தான் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. மேபி ரிலிஜன் வாஸ் கிரியேட்டட் பை மென் ஃபார் மென், டெமோக்ரசி மாதிரி இருக்கலாம்.
அப்ரஹாம் லிங்கன், அப்போ காட் வந்து அப்ரஹாம் லிங்கன் சொல்லலாம் நம்ம.
நான் நல்லா தரடா என்ன என்ன ஏண்டா வம்பு கிழக்குறீங்கன்ற மாதிரி அப்ரஹாம் லிங்கன் பாப்பாரு மேல இருந்து.
ஏற்கனவே அவர் கட்சிக்காரங்க பண்ற கோமாளி பண்ணதும் நம்ம அடுத்து இந்த வார எபிசோடோட டாபிக்ஸ் குள்ள போயிருவோம். இப்போ நம்ம மூணு பேருமே
ஒரே இந்தியால பண்ணணும். அடே டேய் இருடா, அக்கா பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்னோட ஸ்கூல் டைம் ஒரு கிரின்ஜ் ஒண்ணு வந்துச்சு. எனக்கு இத்தனை நாள் வந்து சப்ரஸ்டா இருந்த மெமரி வந்து அவங்க சொல்லும் போது பொசுக்குன்னு வெளியே வந்துருச்சு.
நான் சொன்னல நம்ம அந்த அந்த பல்பு எரிய ஒண்ணு, அது இதுதான்.
அதேதான், ஆக்சுவலா ரெண்டு விஷயம் வந்துச்சு சஞ்சய் ஞாபகம் இருக்கா? நம்ம செவன்த்தோ எய்த்து படிக்கும் போதோ நம்ம ஒரு ஸ்கிட்டு பண்ணாங்க தெரியுமா?
எதை பத்தி?
இந்த பேய் ஓட்டுற மாதிரி ஒரு ஸ்கிட்டு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் தெரியல.
பேய் ஓட்டுற மாதிரியா?
அத்தை தர முத்து தரன்னு ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா? அதை போட்டு என்ன இந்த ஸ்டேஜ்ல போய் அந்த பெரிய ஸ்டேஜ் சரியா, நம்ம காலேஜ் ஸ்டேஜ்ல வந்து நிக்க வச்சு அந்த உலக்கை அடிக்க வச்சாங்க நீ. என்ன பண்ணுவாங்க போய் கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு ரொம்ப இதா போவோம், பயபக்தியா வரும்ல. அப்போ வந்து அந்த ஸ்கூல்ல வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்தது சரியா. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வந்து மணல் இருக்கும், அந்த மணல் வந்து கொஞ்சம் வெட்டா இருந்ததுன்னா ஒரு கிளே மாதிரி ஃபார்ம் ஆகும் சரியா. அந்த கிளே எடுத்து ஒரு நாள் வந்து ஒரு நாள் பசங்க எல்லாம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது அந்த கிளே எடுத்து என்னது அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான், ஓகே பாட்டு ஒரு மாதிரி செய்யலாம்ல, கிளே இருந்துச்சுன்னா அதை வந்து உருவகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா ஒரு விளக்கு ஷேப்ல பண்ணோம். அப்ப சாமியார் ஸ்கூல் இருக்கிறதுனால வந்து எல்லா இன்ஃபுளுன்ஸும் எப்படின்னா வந்து பக்தி சைடுக்கு தான் போகுது நமக்கு ரைட்டா. ஒரு விளக்கு செஞ்சு அதை வந்து அந்த அந்த ஸ்கூல் சாமியார் ஸ்கூல்னால கண்டிப்பா ஸ்கூலுக்குள்ள கோயில் இருக்கும், அது வந்து செட்டு தோசை மாதிரி ஒன்னு இருந்தா ஒன் பை ஒன் பை ஃப்ரீ ஆஃபர் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் அது ரைட்டா. அதனால அந்த கோயில் அந்த கோயிலுடைய சன்ஷேட் இருக்கும், அங்க வந்து இது இருக்கும், மரம் இருக்கும் பிளஸ் வெயில் கரெக்டா அந்த இடத்துல இருக்கும். இப்ப மண்பானையை வந்து உருட்டுனா என்ன பண்ணுவோம், அதை போய் காய வைக்கணும். அந்த அந்த அப்படி செஞ்ச ஒரு கிளே தீபத்தை அந்த அங்க மேல வச்சு அதை காய வச்சோம். இதுவும் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க பிரதட்சணம்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, பாத பிரதட்சணம் அங்க பிரதட்சணம்னு சொல்லிட்டு சில கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு. எவ்வளவு பக்தி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நடந்து போவோம், உருண்டு போவோம், ஸ்குவாட்டிங் பண்ணிட்டு அப்படியே ஏதாவது பண்ணிட்டு எல்லாம் போவோம், ஃப்ராக் ஜம்ப் எல்லாம் பண்ணிட்டு
போவோம், தீ மேல கூட நடந்து போவோம்.
இந்த தீ மேல நடக்கிறது அதுக்கு பேர் என்ன, தீ தீ குளிக்கிறது, தீ குளிக்கிறது, பூ முதிக்கிறது, சரி, தீ குளிக்கிறது. ஐயோ இதே இதே வந்து எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு சரிடா கோயிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு போயிட்டு ஒரு முட்டி பிரதட்சணம் பண்ணோம். முட்டி போட்டு அந்த கோயில் வந்து
ஐ திங்க் இதெல்லாம் சீரியல் இன்ஃப்ளூயன்ஸ்னு நினைக்கிறேன்டா, ஏன்னா சீரியல்ல தான் நான் இதெல்லாம் பாத்திருக்கேன், முட்டி பிரதர்ஷனம் எல்லாம் பண்ணிருக்காங்க.
எனக்கு இது டக்குனு வந்து இதுதான் வந்துச்சு, அந்த படத்துல பரத் அவங்க அப்பா வருவா அப்படி நாசர் வந்து எம்டன் மகன்ல
அப்பா வருவன்
அவசரமா தண்ணி ஊத்துட்டு அப்பா வர தண்ணி ஊத்துற மேல
அடியில என்ன புண்ணா கோயில் வாசல வரணும்.
ஐயோ எங்க அக்காளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு,
நட்டக்கடை ரோட்ல லாரி வர்ற வீதியில உண்டு கிடக்கு
இன்னைக்கு பூரா இப்படித்தான் மயங்கி மயங்கி விழுகுது.
சரி அங்க பிரச்சனை பண்ணிய முட்டி பிரச்சனை பண்ணியதா கிடைச்சதா?
ஆஸ் யூஷுவல் நீ வந்து படிச்சாதான் உனக்கு வந்து மார்க் வரும், படிக்காம போய் முட்டி பிரச்சனை போனா முட்டி வலிதான் வரும்.
அதேதான் பேர் வச்சியே சோறு வச்சி அங்க பிரதர்ஷனம் பண்ணியே படிச்சியா?
காலேஜ் டைமுக்கு வருவோம். நம்ம காலேஜ் படிக்கும்போது அந்த சமூக ஊடகங்கள்லாம் திடீர்னு வெடிச்சு பெருசான ஒரு நேரம். காலேஜ்ல நீங்க பார்த்த கடவுளின் பேரால் மதத்தின் பேரால் நடந்ததாவது கிரிஞ்சு விஷயங்கள் சொல்லட்டுமா? சொல்ல போனா நீங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சீங்க, அவங்க காலத்துல படிச்சீங்க,
பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட்க்கு யாருக்கா பரிச்சயம் இருக்கா? சோ சிம்பிளா சொல்ல போனா வெர்ச்சுவல் சிக்னலிங்னா நான் தான் பீப், நான் எனக்கு தான் வளத்தி அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. எப்படின்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ்னு வச்சுக்கலாம். அதே கொஞ்சம் அங்க வந்து காலேஜ் பத்தி ஏதாவது பெருமையா சொல்லணும்னா அங்க லிங்க்டின்ல போட்டோம்னா வந்து அது ரீச் கிடைக்கும், ரெக்ரூட்டர்ஸ் பார்ப்பாங்க, இல்ல ப்ராஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பார்த்துட்டு இங்கே வந்து காலேஜில் சேருவாங்க அப்படின்ற அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுக்கலாம், ஜாப் சர்ச்சுக்கும் யூஸ் ஆகுது அது சைடு. அதில் வந்து லிங்க்டின்ல என்னன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எப்படின்னா கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்டு அப்புறம் இந்த டாக்டிக்ஸில் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் காலேஜும் முடிவெடுத்து உள்ள வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட் வந்து நேற்று முன்னே பார்த்தேன். என்ன பண்றாங்க, இன்குபேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ பெரிய பெரிய காலேஜ் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இன்குபேட் பண்றாங்க அப்படின்ட்டுலாம் வரும் இல்லையா? அதுல குறிப்பா ஒன்று வந்தது வந்து என்னன்னா இப்போ யூஸ்வலா ஐஐடி மெட்ராஸ்ல இன்குபேட்டர்ல அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ எங்க இந்த காட்டுக்குள்ள இருக்க காலேஜுக்கும் இன்குபேட்டர் வந்திருக்கு இப்போ. சரி வந்ததான் வந்துட்டு நீங்க வந்து பண்றது ஃபுல்லா சயின்ஸ், சயின்ஸ் உடைய ஒரு பகுதியான இன்ஜினியரிங் வந்து you have to question things, like question பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன, ஒரு ஹைபோதிசிஸ் கொண்டு வந்து அதுக்கு ரீசனிங் என்ன, ஏன் வந்து நடக்குது ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ரஹென்சிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அந்த இன்குபேஷன் சென்டர் ஓபன் பண்றதுக்கு பூஜை போடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது. பூஜை போட்டு அங்க அந்த பூஜை போட்டதான் இன்குபேஷன் சென்டர் நல்லா இருக்குமா இல்ல அதுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்குமா, ரெண்டுமே இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா வந்து இன்குபேஷன் சென்டர்ல வி ஆர் ஸ்டார்டிங் வித் டிவைன் ப்ராசஸ், இந்த டிவைன் ஸ்டார்டிங் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க.
ஆனா இதை நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன், ஒரு ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்கும் போதோ இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்கும் போதோ பெரும்பாலும் எல்லா காலேஜ்லயுமே இந்த விளக்கு ஏத்துறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒண்ணு வர சீஃப் கெஸ்ட் கையில ஒரு கேண்டில் கொடுத்து விளக்கு ஏத்த வைப்பாங்க.
அந்த
என்ன
போஸ்ட்
சொல்ல
அப்படியே
வரீங்க இந்த
படிப்பேன்,
உலகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு.
அந்த போஸ்ட் படிக்கிறேன் பாருங்க. அ டிவைன் பிகினிங் டு நர்ச்சர் ஆண்டர்பிரினர்ஷிப், ஹியர் இஸ் அ கிளிம்ப்ஸ் ஆஃப் த ஸ்பார்க் இன்குபேஷன் ஃபவுண்டேஷன் பீங் இனாகிரேட்டட் ஆன் 15 February 2023 அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்ல ஹோமம் வளர்த்து அப்படியே ஜெகஜோதியா இருக்குது.
எனக்கு தெரிஞ்ச காலேஜ்ல பெருசா நான் ஃபோர்ஸ் பண்ணியோ இல்ல இந்த மதத்தை பேஸ் பண்ணியோ இல்ல கடவுளை பேஸ் பண்ணியோ எதுவும் நடந்தது இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இந்த சீஃப் கெஸ்ட விளக்கேத்து வைக்கிறது இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா இதெல்லாம் நமக்கு பெருசா ஒரு இன்ட்ரிகிங் தாட்ஸ் வந்தது கிடையாது. இதனால
மக்களே இருங்க, எங்க காலேஜ் பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்றேன்.
ஓகே,
எங்க காலேஜ் வந்து ஒரு ஒரு பேர் அவ்வளோ சம்பாதிக்காத காலேஜ். நான் சேரும்போது ஒரு ரிலேட்டிவ்லி புது காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு 6 இயர்ஸ் தான் இருக்கும். அந்த காலேஜ் வந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைல் குரூப்போட ஒரு எஜுகேஷனல் பிரான்ச். அது எங்க இன்ஜினியரிங் காலேஜில் ஏன்னு தெரியாது, ஆனால் ஆயுத பூஜை கொண்டாடுவானது. எனக்கு அது பார்க்கறக்கே ரொம்ப வியர்டா இருக்கும். டே, நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்கீங்கடா, உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ ரிசர்ச் பண்ணணும், நீ உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி புதுசாக பண்ணணும்னா ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க. எல்லா லேபில் இருக்கிற ஃபேக்கல்ட்டியும் ஒரு மூட்டை பொறி, ஒரு குண்டா கடலை, கொஞ்சம் மிட்டாய் வாங்கி வச்சுட்டு பசங்க வர வர பசங்களுக்கெல்லாம் பொறி போட்டு கொடுத்துட்டு இருப்பான். அதுக்கடா நீ எம்பி படிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிற, அது அது என்ன லாஜிக்னு தெரியாது.
எல்லா மெஷினரிக்கும் இப்போ சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சிருப்பாங்களே.
அதாவது ஒரு ஒரு பாமரன் வந்து அவன் வேலை செய்யற தொழில் இடத்துல பண்றானா கூட ஓகே, அவனுக்கு அந்த அளவுக்கு சிந்திக்கிறதுக்கு எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல இதை பண்றது வந்து என்னால ஏற்கவே முடியாது. நல்ல மேத்தமேட்டிக்ஸ் லேப்ல PLCக்கெல்லாம் போட்டு வச்சிட்டு இருந்தானுக்கா.
அட, கம்ப்யூட்டருக்கே வந்து போட்டு வச்சேன், சிபியு, டெஸ்க்டாப், மவுஸ், கீபோர்டு ஒன்னத்தையும் விடல. என் ஒண்ணு விட்டா அக்கா அவளையாவது விட்டு வச்சேன், அவளையும் விட்டு வைக்கலங்கிற சேருக்கு கூட போட்டு வச்சாங்க.
அது எனக்கு ரொம்ப ஒரு வியர்டா இருந்துச்சு. அது காலேஜ்ல நான் அது பார்த்தத விட சரி.
அதாவது எனக்கு ஒண்ணு புரியல, இந்த ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லும் போது முதல்ல நான் அதுல ஒரு லாஜிக் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். என்னன்னா, நம்ம பழமொழி நிறைய இருக்கு தமிழ்ல. அதுல ஒன் ஆஃப் த ப்ராவர்ப்ஸ் வந்து ஓகே, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறாங்க. அப்புறம் அம்மாதான் தெய்வம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உனக்குள்ளதான் தெய்வம் இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்ப எங்கதான் இருக்காரு அவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை எனக்கு வந்தது.
அந்த ஒரு போர்டுல எழுதி அழிச்சு தருவாங்களே, இங்கு கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு முடியும்.
இங்க இல்லாம பின்னாடி இங்கிலாந்துலயா விக்கிறோம். கடவுள் எங்கதான் இருக்காரு அப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எனக்கு வந்தது. ஆனா நான் அப்ப அத பெருசா கேட்டுக்கல.
இப்ப உங்களோட வாழ்க்கையில நீங்க இந்தியா போறீங்கன்னா, நீங்க உண்மையிலேயே செய்ய விரும்புற விஷயங்கள் எதெல்லாம் கடவுளின் பெயரால தடுக்கப்படுது? இட் கேன் பி சீரியஸ் திங்ஸ்.
எப்படி 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 வளைச்சு போட்டு ஒரு ட்ராப்பை போடுறான் பாத்தீங்களா? நாளைக்கு போனா வந்து என்னென்னலாம் வந்து உங்களை சரி சொல்லி மறக்கலான்னு பிளான் பண்ணிருக்காங்களோ அதுக்கெல்லாம் வந்து ரூட் போட்டு கொடுத்துட்டு இருக்கான்.
அமிர்த் அவர்களே, கண்டென்ட் வேணுமா வேண்டாமா?
ஓகே,
அதாவது இப்ப நான் ஜெர்மனில இருக்கும் போது நான் தனியா நான் ஒரு வீட்டுல இருக்கேன். ஸோ நான் என் இஷ்டத்துக்கு எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இப்ப நான் இந்தியா போகும்போது, இப்ப சப்போஸ் அங்க போய் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்தா உடனே வந்து சாமி ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க, சாத்தி வச்சிருவாங்க. கேட்டா நான் அந்த வழியா போகக்கூடாது, அந்த வழியா நடந்து போகக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து சமயக்கட்டுக்குள்ள வந்து போகக்கூடாது, அப்புறம் துணி எல்லாம் தொடக்கூடாது, ஏதோ தீண்டத்தகாதவர்கள் மாதிரி பண்ணுவாங்க, அப்புறம் சோஃபால உட்காரக்கூடாதுன்னு எங்க அம்மா ஒரு ரூல் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சண்டை போட்டு, அது எப்படி நான் உட்காராம இருக்கலாம், அப்ப என்ன நான் என்ன தரையிலே உட்கார முடியும் அப்படின்னு சண்டை போட்டு, அதுக்கப்புறமா தான் அவங்க ஒரு காம்ப்ரமைஸ்க்கே வந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா தவறாம எல்லாரோட வீட்லயும் வந்து பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. இது ஒண்ணு ரொம்ப இரிட்டேட்டிங்கான விஷயம் எனக்கு. அதுக்கப்புறம் 6 மணி ஆனா வந்து விளக்கேத்தியே தீரணும் அப்படிம்பாங்க. அதாவது அந்த காலத்துல எலக்ட்ரிசிட்டி இல்ல, 6 மணி ஆனா இருட்டிடும்னு விளக்கேத்துனாங்க, ஒரு லாஜிக் இருந்தது. ஓகே, ஏன்னா அப்பதான் வெளிச்சம் வரும். இப்பதான் லைட் இருக்கே, லைட் போட்டா பத்தாதா, இப்ப நான் சாமி ரூமுக்கு போய் விளக்கேத்தியே தீரணுமா? அப்ப நான் பீரியட்ஸ்ல இருக்கும் போது நான் போய் ஏத்த மாட்டேன், அது பரவாயில்ல, அப்ப எனக்கு வெளிச்சம் வரலன்னா பரவாயில்ல, இதை ஒண்ணு சொல்லிடுவாங்க, விளக்கேத்தினாதான் லக்ஷ்மி வீட்டுக்குள்ள வரும்னு. அப்ப வந்து நான் பீரியட்ஸ்ல இருக்கும் போது விளக்கேத்த மாட்டேன், அப்ப வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நான் கேட்டேன். ஆனா அதுக்கு அவங்க இது பதிலாம் இது வரைக்கும் கிடைச்சதே கிடையாது. ஆனா இது ஒண்ணு பொதுவா நடக்கிறது தான்.
அமிர்த், உனக்கு இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் தடுக்கப்படுது? ஏதாவது இப்போ ஒரு தர்க்க ரீதியா சட்ட ரீதியா உன்னால செய்யக்கூடிய செய்ய உன்னால செய்ய முடிஞ்ச விஷயங்களை கூட ஏதோ தடுக்கிறாங்க?
ஸோ இந்த விஷயத்துல வந்து நான் எனக்கு வர ஐ மீன் எனக்கு ஞாபகம் வர விஷயம் வந்து என்னன்னா, எனக்கு சம்மந்தப்பட்டது இல்லைன்னா நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். இந்த சாப்பிடக்கூடிய நல்லவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க படுற கஷ்டம் தான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும்.
நான்
வந்து சீ ஃபுட்டுக்கு மாறிட்டேன். ஆமா, நான் சீ ஃபுட் மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஹெல்த்துக்காக. நல்லா இருக்குது, சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்குது.
சின்ன துடுப்பா இருந்தாலும் நல்லா இருக்கு. என்ன மீன்ரா போறேன், எல்லாம் சுறா மீன் தான்.
இந்த இந்த தடவை நான் பார்சிலோனா போனப்போ அங்க பயல்லா அப்படின்னு ஒரு டிஷ் பண்ணுவாங்க, சீ ஃபுட்.
கேள்விப்பட்டிருக்கேன்.
அந்த எல்ல மட்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க, பயையா அப்படிம்பாங்க.
பயையா அப்படிம்பாங்க தெரியல, ஆனா நல்லா சின்ன மீனா இருந்தாலும் நல்லா இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஸ்குவிட்டு, அப்புறம் ஃபிஷ்ஷு, பிரான்ஸு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன் இது வரைக்கும்.
பரவாயில்ல பரவாயில்ல. குறிப்பா என் தங்கை தான் வந்து ரொம்ப இதுல பாதிக்கப்படுவான். இந்த புரோட்டாசியன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு கொண்டு வந்து காட்டி சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க, அதனால ரொம்ப சங்கடப்படுவான். ஆனா அது வயலேட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களே வந்து ஒரு சில டைம்ஸ் வந்து இது பண்ற தப்பு இல்லை சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை வீட்டுல இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு.
அதாவது எனக்கு நீ சொல்லும் போதே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்ப இதே மாதிரி இந்த புரட்டாசி மாசம் மாதிரி இந்த வெஜிடேரியன்ஸ்க்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு தெரியுமா? அதுவும் முக்கியமா வந்து எங்க கம்யூனிட்டியில. ஆமா, இந்த பூண்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. அது என்னன்னா, ஏதோ ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் வருமா, ஏதோ ஒரு டைம் வரும், இந்த புரட்டாசி மாசம் மாதிரியே வரும், அது எனக்கு வாயில கூட நுழைய மாட்டேங்குது.
ஆடி மாசம்
இல்லடா, ஆடி மாசம் இல்ல, வேற ஏதோ ஒரு மாசம். ஏண்டா அப்படியே எல்லா தமிழ் மாசத்தையும் சொல்லுங்களேன். ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு மாசம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாசத்துல 30 நாளோ 48 நாளோ அந்த பூண்டும், தெரியல எனக்கு எத்தனை நாள்னு, ஆனா பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்க கூடாது. நாம சாப்பிடறதுலயே ஏதோ காமனா எல்லா டிஷ்லயும் இருக்கிறது வெங்காயமும் பூண்டும் தான், முக்கியமா வெங்காயம். அதையே சாப்பிடக்கூடாது, உப்பு சப்பே இல்லாம எதையாவது ஒண்ணு பண்ணுவாங்க. அப்ப மனுஷனுக்கு வரும் பாரு ஒரு காண்டு. இதுக்கு நான் பேசாம நான் வெஜிடேரியனாவே இருந்துட்டு போயிடலாமேடாங்கிற மாதிரி இருக்கும்.
இப்ப இதே விஷயம் எனக்கு என்னன்னா, நான் பாக்குற ஒரு சிம்பிளிஷனா, லெப்ட் ஹேண்ட்ல எதையுமே வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து காலேஜ் சேர்ந்ததுல இருந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்ல ரெண்டு கையும் சமமா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளா மாறணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் இடது கையில எழுதுவேன் ஓரளவுக்கு, அவ்வளவு வேகமா எழுதாட்டி எழுதுவேன். இப்ப நான் கையெழுத்து இடது கையில தான் போடுறேன். பவுலிங்குமே நான் லெப்ட் ஹேண்ட் ஸ்பின் பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்கேன். செஸ் லெப்ட் ஹேண்ட்ல விளையாடுவேன். ஃபோர்க்கு நைஃப் ஹேண்டில் பண்ணும்போது நான் லெஃப்ட் ஹேண்டில் வந்து நைஃப் ஹேண்டில் பண்ண பழகிட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்ணும்போது ஏன் உடம்புல இருக்கிற ரெண்டு கைதான அது சமமாக நினைக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு மதம் கோட் மத கோட்பாடு என்னமோ இருக்குது. அதனால வந்து எதை வாங்குறதா இருந்தாலும் கொடுக்குறதா இருந்தாலும் வலது கீழே தான் வாங்கணும்பாங்க. இது சுத்தமாக எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம். இது உங்களுக்கும் இருக்குன்னு எனக்கு தோணுது.
கண்டிப்பாக கண்டிப்பாக அது இந்தியா முழுக்க இருக்குன்னு நினைக்கிறேன்.
நம்ம ஆளுங்க வந்து மனுஷனுக்கு மனுஷன் ரேசிசம் இருக்கிறது போய் பாடி ஆர்கன்ஸ்க்குள்ளே ரேசிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க.
ஆனா அதையும் திருப்பி கேள்வி கேட்கறது எப்படி தெரியுமா? நான் கேட்டிருக்கேன் ஒரு தடவை, அப்படி ஒரு கை தான் வந்து நல்ல கை, இன்னொரு கை வந்து கெட்ட கைங்கிறீங்களே. அப்ப வந்து நம்ம அப்படி உங்க சப்போஸ்டா உங்க காட் இருக்கிற கடவுள் இருக்கா, அப்படி என்ன கடவுள் இருக்குது அப்படின்னா, ஏன் எல்லாத்தையும் ஒன்னொன்னா படைச்சிருக்க கூடாது? ஒரு கையே, ஒரு கண்ணு, ஒரு ஒரு சைடு மூக்கு, பாதி வயன் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு கேட்பேன். அதுக்கும் ரிப்ளை இருக்காது. ஏன்னா வந்து அதுக்கு அதை அனலைஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி வந்து யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. யாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. அங்க அவங்களும் பிளைண்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க.
இப்போ அடுத்து இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக், குறிப்பா நம்ம ஏஜ் இருக்கிறதுக்கான ஒரு டாபிக். கடவுள், மதம், திருமணம், இது மூணுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குதுன்னு இந்தியால சமூகம் நினைக்குது. உங்களோட வாழ்க்கையில, உங்களோட சூழ்நிலைகள்ல இது எங்கெங்க பாத்திருக்கீங்க? இப்ப உங்களுக்கு அதனால ஏதாவது ஒரு சிக்கலோ ஒரு அழுத்தமோ ஏதாச்சும் இருக்கா? இது எங்க பாத்திருக்கீங்க? இதை பத்தி உங்களோட கருத்து என்ன?
இது ஒரு நல்ல கேள்வி. நான் சொன்ன மாதிரி
கெட்டனா முடிச்சவனே
இல்ல, நல்ல கேள்வி, எடிட்ல தூக்கிடலாம், ஏன்னா சென்சிட்டிவா இருக்கும்.
நல்ல கேள்வி, அடுத்த கேள்வி. அதாவது கல்யாணம், கடவுள், அதுக்கப்புறம் மதம், இந்த மூணுத்தோடைய கல்மினேஷன் தான் இப்ப நம்ம இந்தியால தாலின்னு கட்டுறாங்க இல்லையா, அப்படிங்கறத நான் பாக்குறேன். இந்த மூணு மூணுத்தோடைய கல்மினேஷன். ஏன்னா தாலி பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். ஓகே, தாலி பொண்ணுக்கு ஒரு வேலி, அதாவது என்னது, கல் கண்டுகிறேன் பாரு, கணவனை கண் கண்ட தெய்வமா,
கணவனை கல் கண்டு,
தயவு செஞ்சு ப்ளூபர்ல போட்டுறான். முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், முடியல, சிரிப்பா வருது.
என்னாச்சு?
இல்லடா, இந்த கல் கண்டுதான் கடவுள், மதம், அதுக்கப்புறம் திருமணம், மூணு மூணு மூணும் சேர்ந்ததுதான் இந்த தாலி. அதுவும் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஆம்பளைங்களுக்கு ஃபேவரபுளா மட்டும்தான் நடக்கும். சோ இந்த தாலி எவ்வளவு ஒரு மிசோஜினிஸ்டிக் மெட்டீரியலா நான் பாக்குறேன்னா, அந்த தாலி பொண்ணு மட்டும்தான் போடணும், வாழ்க்கை பூரா போடணும். ஏன்னா அவளுக்கு வந்து ஓகே, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். பாக்குறவங்க எல்லாருமே வந்து ஓகே, தாலியை பார்த்துட்டு ஓகே இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நம்ம அவகிட்ட போக கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, எல்லாமே ஓகே தான், சரி. அப்ப அவனுக்கு அந்த மாப்பிளைக்கு எதுவும் கிடையாது, அப்ப அவன் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமா? கல்யாணம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஆனஸ்டா இருக்கிறது தான், ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற இதுவே. அப்ப அவனுக்கு எதுவுமே இல்லை, அவன் என்ன சீட்டிங் பண்ணாலும் என்ன அடல்ட்ரி பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பொண்ணுக்கு மட்டும் தாலிங்கிற பேர்ல ஒரு வேலி அப்படி அத போடுறது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு தோணுச்சு ஆக்சுவலி.
இந்த தாலிக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னா, ஒரு கார்ட்டூன் ஒரு மீம் வீடியோல வந்து லைட்டா போட்டா எதுவும் இருக்காது, லைட் ஆஃப் பண்ணா பேய் வரும். அதே மாதிரி கல்யாணம் பண்ண பொண்ணு தாலி வச்சிருக்கு, தாலி கழட்டினா புருஷன் செத்துட்டான், தாலி போட்டுட்டு புருஷன் வந்துட்டான், தாலி கழட்டினா செத்துட்டான், இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தன் வீடியோ பண்ணி போட்டதை அவங்க எல்லாம் திருந்துவானுங்க.
அது அதாவது பரவாயில்ல. இந்த அதே மாதிரி இந்த சீரியல்லையும் ஒரு சீன்ஸ் எல்லாம் வரும் பாத்திருக்கியா, அந்த பொண்ணு வந்து குங்குமத்தை எடுத்து வைக்க போகும்போது கொட்டிருமா, அப்ப அவன் புருஷன் செத்துருவானா. அதே மாதிரி விளக்கு ஏத்தும் போது அணைஞ்சு போயிடுச்சுன்னா அவன் புருஷன் செத்துருவானா.
ஒரு ஃபோன் ஊதுற காத்துக்கு தான் உன் உயிர் தாங்கும்னா உன் உயிர் தண்டம்டா.
எனக்கு வந்து ஹேங் ஓவர்ல தமிழ் டப்ல நான் சொல்லுவான், ஆளுங்க சொல்லுவான், இதை போய் உங்க அப்பன் கிட்ட சொல்லு
அப்படின்னு. எனக்கு ஒரு ஒரு சீன் ஞாபகம் வருது, இந்த தாமிரபரணி படத்துல வந்து வரும்ல, பிரபுவோட காலில் நதியா வந்து மெட்டி எடுத்து போட்டு விடுவாங்க. ஸோ அது வந்து ஓகே, கொஞ்சம் சென்சிபிளான விஷயமா இருந்தது எனக்கு அப்போ பார்க்கும் போது, எனக்கு அப்போ அதோட அர்த்தம் பெருசா புரியல. அப்புறமா நான் யோசிச்சு பார்க்கும் போதுதான் அந்த மெட்டி ஒருவேளை ஆம்பளைங்களுக்கு இருந்திருக்கும் போல அந்த காலத்துல, அதையே எடுத்து கன்வின்ஸ் பண்ணி பொம்பளைங்க காலில் போட்டு விட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மேனிப்புலேஷன் அங்க நடந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்.
ஆனா இதே படத்துலதான் நம்ம விஷால் விஷால் பாட்டு பாடிட்டு வருவாரு, தாலி ஏ தேவையில்லை அப்படின்னு பாடிட்டு வருவாரு. டேய் நீ என்னடா என்னடா சொல்ல வர, இப்போ தாலி தாலி தேவையில்லைனா ஆனா நீ வந்து அவன் வைஃபா இருப்பியாமா, ஆனா வந்து பிரபு வந்து மெட்டி போட்டு விடுவாரு.
அமிர்த் அவர்களே அவங்க சுயமரியாதை திருமணத்தை முன்னெடுத்து அந்த பாட்டை பாடியிருக்காங்க, நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா தெரிஞ்சுதா?
நல்லா புரிஞ்சுதுங்க.
அமிர்த், நீ இந்த மாதிரி என்ன ஃபீல் பண்ற, கல்யாணத்துக்கும் கடவுளுக்கும் இருக்கிற தொடர்பு அப்படின்னு நீ பார்த்தது, நீ உணர்ந்தது அதெல்லாம் நினைக்காச்சு?
இருக்குது. லவ் மேரேஜ்ல சொன்ன மாதிரி லவ் மேரேஜ்ல வந்து இந்த இதுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா ஒன் ஆர் டூ சினாரியோஸ் பார்க்க சொன்ன மாதிரி அவங்க கல்யாணத்துல பண்ண கேறுக்குத்தனம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் போக சிலதில் நடக்கும். அந்த கப்ளை பண்ற சில விஷயங்கள் நடக்கும், மேட்ச் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுவாங்க பத்திரிக்கையா. அடே லிட்டரலா அவங்க நாலு பேர் குடும்பத்துல போய் சந்திச்சு பார்த்து அதுக்கப்புறம் கல்யாணம் நிச்சயம் பண்ணி இவ்வளவு ப்ராசஸ் நடந்திருக்கு, ஆனா வந்து கடைசியில மேட்ச் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் கிளவுட்டுக்காக பண்ணுவாங்க.
அதே இன்ஸ்டாகிராம்ல ஷீ செட் எஸ் அப்படின்னு போடுவாங்களா அரேஞ்ச்ட் மேரேஜ்க்கு, எனக்கு கீழே போய் கமெண்ட் பண்ணோன்னு கையெல்லாம் துடிக்கும், ஹர் பேரண்ட்ஸ் செட் எஸ் அப்படின்னு. இருந்தாலும் வேண்டா, கைகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு விட்டுருவேன்.
இந்தியா பக்கம் போயிட்டு வரணும்,
உசுறு மிஞ்சாதடி.
இல்ல இல்ல அப்படி சொல்லக்கூடாது, பேரண்ட்ஸ் செட்யஸ் கிடையாது, பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் தி போஸ்ட்மேன் தி டாக் இன் தி ஹவுஸ் எவ்ரிவன் செட்யஸ்.
பால் காரன் பேப்பர் காரன்.
நான் இந்த கல்யாணத்துக்கும் கடவுளுக்குமான ஒரு தொடர்புன்னு பார்த்து சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. முதல் கேள்வி என்னன்னா, முருகருக்கு ரெண்டு மனைவி, கண்ணனுக்கு பல மனைவிகள். எனக்கு சின்ன வயசுல இருந்த கேள்வினா, அப்பா அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்குமா நடக்காதா, குட்டி கடவுள் பிறக்குமா பிறக்காதா, அந்த அப்டேட் ஏன் கொடுக்காம விட்டுட்டாங்க? அப்போ கடவுள் இம்பார்ட்டண்ட்டா? கடவுள் இம்பார்ட்டண்ட்டா இருந்தால் நாம் எப்படி பிறந்திருப்போம்? அப்போ கடவுள் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா அந்த கடவுளுக்கு நம்மளுக்குமான கனெக்ஷன் கட் ஆயிருச்சா? எனக்கு இதை லாஜிக்கே புரியல.
நீ இப்படி டக்குன்னு பிளேட் திருப்பினது பார்க்கலானே?
ஏன்
இல்லை இல்லை, நீ வந்து ரொம்ப வந்து ஒரு பக்தியா ஒரு பக்தி பக்தி சைட்ல கொண்டு போயிட்டு இருந்த, திடீர்னு சொன்ன பத்தியா அவங்களுக்கு குழந்தை பிறக்குமான்னு, கடவுளை அந்தரங்க வாழ்க்கையும் பாக்குறக்கு நீ யாரா, அவங்களே கடவுள்டா.
அந்த அந்த வெண்ணமாவை மட்டும் ஏன் அந்தரவங்க வாழ்க்கையை பாப்பானாமா, நான் பார்க்க கூடாதோ?
ஆமா, இதான் கடவுள் வந்து துணிலும் இருப்பார், திரும்பலும் இருப்பார், எங்கேயும் இருப்பார். அப்போ யூ சீ வேர் ஐ அம் கோயிங்.
நேத்து அந்த படத்தை பார்க்கும்போது இருந்துட்டு போறோம், சேச்சே இருக்காது. இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, முருகன் வந்து பல பேரால புகழப்படுவது காரணம் அவர் வந்து கடவுளாவே இருந்தாலும் ஒரு குரத்தியை வந்து கல்யாணம் பண்ணாரு. குரத்தினா என்ன என்ன பிரச்சனை உனக்கு அதுல, அது என்ன கேவலம்? அப்புறம் ஃபர்ஸ்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, முருகன்ங்கிற கடவுள் வந்து சூரபத்மனை கொன்னதுக்காக அவரோட மாமன் பெருமாள் வந்து, பெருமாளும் பிரம்மணம் யாராவது ஒருத்தர், அவர் வந்து அவங்க வந்து தெய்வானையை கல்யாணம் பண்ணி கொடுத்ததா சொல்லுவாங்க. அதான் கல்யாணம் பண்ணிட்டு இல்லை, போய் அடுத்த வேலையை பார்த்து பார்க்க வேண்டியதானே. எதுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டாவது மேரேஜ்? இதே மாதிரி தெய்வானை வந்து இந்த கிறுக்க போர்ல தீச்சானே எங்க அப்பா கட்டி கொடுத்துட்டானே, அந்த அம்மா வேற பக்கம் போய் இன்னொரு புருஷனை தேட ஆரம்பிச்சிருந்தா நீ விட்டுருப்பியா? இது இது எனக்கு அப்பவே கேள்விதான். இவன் மட்டும் ரெண்டு கல்யாணம் பண்ணும்போது அவன் ஏன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடாது? அப்புறம் இன்னொன்னு, இதிகாசத்துல சொல்லுவாங்க கிருஷ்ண பரமாத்மா வந்து 16008 மனைவிகள் வச்சிருந்தாலும் 8 மனைவிகள் தான் அவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணாரு, மீதி 16000 பேர் வந்து கம்சனோட அந்த புறத்துல இருந்த பெண்கள் அவங்களோட மானத்தை காப்பாத்துறதுக்காக கல்யாணம் பண்ணி 16000 பேரை வச்சு கூட வச்சிருந்தாரு. 16000 பேர் சோறு போட்டு வச்சிருக்க முடிஞ்ச உன்னால அந்த 16000 பேரும் நேர்மையா வாழ்றதுக்கு ஏதாவது வழி பண்ணி கொடுத்து சமூகத்துல அவங்களுக்கு எதிராக பேசுறவங்கள சிறப்பால் அடிக்கிறதுக்கு மனசு வரல அப்படின்னா, அதை எழுதுனவன் எவ்வளவு ஒரு கொடூரமான ஆளா இருக்கணும். அதாவது நீ ஒருத்தங்கிட்ட அந்த புறத்துல இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு கௌரவமான வாழ்க்கையை இருக்கணும்னா நீ இன்னொருத்தனோட அந்த புறத்துல இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு அவன் எவ்வளவு ஒரு கொரூரமான மனஸ்காரன் இருக்கணும். மதம்ங்கிறது பெண்களை தனியா விடக்கூடாது, அவங்க திருமண பந்தத்துக்குள்ளேயோ யார்கிட்டயாவது அடிமை பந்தத்திலேயே தான் இருக்கணும்னு வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோசமான விஷயமா படுது.
அது எல்லாத்துக்குமே வந்து கடவுளை ஒரு உதாரணமா காமிச்சிருவாங்க. இப்ப எக்ஸாக்ட்லி அதே அதே எக்ஸாம்பிள் தான், கிருஷ்ண பரமாத்மா வந்து 16000 மனைவிகளை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவரோட மனைவி ஆக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, கிருஷ்ண பரமாத்மா கடவுள் தான், அந்த 16000 பேரை ஏதாவது இப்போ தப்பா அப்ரோச் பண்றாங்க வேற ஆம்பளைங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து தண்டிக்கிறது தானே கடவுள். அப்ப ஒரு நல்ல சொசைட்டிய கிரியேட் பண்ண முடியாம கடவுளே வந்து மத்தவங்களோட மனைவிகள் மனைவிகள் எல்லாம் அவரோட மனைவி ஆக்கிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அப்ப இந்த சொசைட்டிய ஒழுங்கா அவரால வச்சுக்க முடியலையா?
நான் வந்து இந்த வாரம் குவாண்டமேனியா படம் பார்த்தேன், ஆண்ட்மேன் அண்ட் குவாண்டமேனியா படம் பார்த்தப்போ அதுல வந்து ஒரு ஒரு சீக்வன்ஸ் வரும். அதுல சொல்றது என்னன்னா, ரெண்டு லீடு கேரக்டர் இருப்பாங்க, வயசானவங்க ரெண்டு பேருமே ஒரு 70 வயசு இருக்கும். அதுல ஒருத்தவங்க வந்து வேற ஒரு உலகத்துல ரொம்ப நாள் இருந்துட்டு ஒரு 30 வருஷம் இருந்துட்டு அப்புறம் திருப்பி அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்து சேர்ந்திருப்பாங்க இந்த லேடி. அப்ப திருப்பி அந்த உலகத்துக்கு போகும்போது அந்த லேடி வந்து அவங்களோட அந்த உலகத்துல இருந்த ஒரு கம்பெனியை பார்த்து பேசும்போது அந்த லேடி சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் கிட்ட, ஐ ஹேட் நீட்ஸ் அப்படிம்பாங்க. ஐ டூ வாஸ் ஐ ஹேட் நீட்ஸ் அப்படிம்பாங்க. அதுக்கு அந்த கணவன் திருப்பி ஐ டூ ஹேட் நீட்ஸ், ஐ ஹேட் அஃபேர் வித் சம்படின்னு சொல்லும்போது இங்க ஜெர்மன் தியேட்டரை சிரிச்சுது. அது ஒரு சாதாரண விஷயமா பார்த்தாங்க. இந்தியால வந்து இது ஒரு பெண்ணுக்கான ஒரு பாலியல் தேவைங்கிறது இருக்கக்கூடாதுன்னு தான் பேசுறாங்க. கேட்டா மதம் வந்து கல்யாணம் மட்டும்தான் உனக்கான பாலியல் தேவைகளுக்கான வழி, உன் கணவன் இறந்துட்டாலோ பிரிஞ்சுட்டாலோ அதுக்கப்புறம் நீ கன்னியாதான் இருக்கணும், ஒரு பிரம்மச்சாரியாதான் இருக்கணும்னு சொல்லுது.
இன்னைக்கு நீ அனுப்பிச்ச நீ என்ன பாத்தியா சஞ்சய், நீ தான் பார்க்க சொன்ன அதுல ஒரு பார்ட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கல்யாணம் ஆகி பிரிஞ்ச ஐ மீன் பிரிஞ்சு இல்ல கணவனை இழந்திருக்கிற ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் கூப்பிட்டு வந்து பேசினாங்க. அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் லைக் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ் என்ன இருந்ததுன்னா, அவங்க வந்து ஒரு நல்லது கெட்டதுக்கு போய் அங்க அவங்களுக்கான மரியாதை மறுக்கப்பட்டது. எதனாலனா அவங்களுக்கு வந்து கணவன் இல்ல அப்படின்ற ஒரே ரீசன் தான். சோ கணவன் இல்லாதனால நீ வந்து அது இது குழந்தைக்கு ஒரு இது சீர் வைப்பாங்களே சீமந்தமா, சீமந்தத்துல வந்து நீ வந்து அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து சந்தனம் வைக்க கூடாது, வளையல் போடக்கூடாதுன்னு மறுக்கப்படுறாங்க. இல்ல சாப்பிடலன்னு சொல்லிட்டு பந்திக்கு போனா அங்க வந்து வளையல இது வந்து வேற எபிசோட் நினைக்கிறேன், கையில வளையல் இல்லாத பார்த்துட்டு கம்மியா சாப்பாடு போடுறாங்களாம். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குது.
இது வந்து நம்ம சமூகத்துல இருக்கிறதுக்கான காரணம், கடவுளும் மதமும் ஆண் துணை இல்லாமல் இருக்கும் ஒரு வயது வந்த பெண்ணை ஒரு மோசமா பாக்குறதுதான் கொடு அதுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். இத வந்து நம்ம இதிகாசங்களை மாத்த முடியாது, ஆனா புதுசா ஏதாவது எழுதலாம். அதை நம்பாதரா கிறுக்குன்னு சொன்னா எவனும் கேட்க போறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிதான் எல்லாரையும் மாத்தணும்னு நினைக்கிறேன்.
நம்ம வந்து இதிகாசம் பேசிட்டு அப்படியே நம்ம வந்து விட்டுட்டோமே, ஒரு மேஜரான இதிகாசத்தை விட்டுட்டோமே. இதிகாசம் பேசிட்டு ஒரு மேஜரான ஒரு இதிகாசத்தை விட்டுட்டோமே.
நீ மகாபாரதத்தை தான் சொல்ல போறியா?
மகாபாரதம் இருக்கு, ராமாயணம் இருக்கு, ரெண்டு இருக்கு. இப்போ வாங்க ரெண்டு தேடிப்போம்.
ரெண்டு இருக்கு எங்கிட்ட, ஒண்ணு இல்ல ரெண்டு பொண்ணு இருக்கு, அங்கவை சங்கவை. எனக்கு தெரிஞ்ச என் ஒப்பீனியன்ல இந்த இதிகாசத்தையே வந்து மாத்தி எழுதிட்டாங்கடா. எனக்கு தெரிஞ்ச ஓகே, கிருஷ்ணர் அவரு பாட்டுக்கு இருந்திருப்பாரு போல ஒரு ஓரமா, ஆனா அவரை புடிச்சு அவரை சென்ட்ரிக் ஆக்கி அவர் பண்ணாததெல்லாம் கூட பண்ண வச்ச பண்ண மாதிரி எழுதியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ தே வாண்டட் டு ஷோ ஹவு மச் பவர் மென் ஹாவ், அது அதனாலயே இது எல்லாத்தையும் மாத்தி எழுதின மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இப்ப நான் வந்து ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னா முருகர் வச்சிருந்தாரு அதனால நானும் வச்சுப்பேன் அப்படிங்கிறத நியாயப்படுத்துறதுக்காக கடவுளுங்கிற பேர்ல இவங்களே மாத்தி எழுதின மாதிரி தான் எனக்கு தோணுதே தவிர, அவங்க ஏதோ ஒரு ஓரமா அவங்க பொண்டாட்டியோட ஜாலியா கூட இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்.
ஜாலியா இருந்திருக்கலாம், வந்து கொடூரமான வக்கர புத்தின்றவன் வந்திருப்பான். எதுக்குமே வந்து இங்க பாசிபிலிட்டிஸ் ஆர் எண்ட்லெஸ்.
எக்ஸாக்ட்லி. இப்ப அதே கிருஷ்ண பரமாத்மா தான் முன்னாடி இருந்த ஜென்மத்துல ராமரா வந்து சீதைக்கு டிவோட்டடா இருந்தாராமா, ஏக பத்னி விரதனா இருந்தாராமா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நான் கேட்டா நம்புனாதான் சோறுன்ட்டாங்க.
இல்ல அப்படி ஏகபத்னி விரதம் சொல்லி நல்ல கொண்டாடப்பட்ட ராமன் தான் வந்து மூணாவதா சொன்ன எவனோர்த்த சொன்ன பேச்சுக்காக வந்து வைஃப காட்டு கணிச்சு. அப்படி இது என்ன என்ன டைப் ஆஃப் புத்தியோ.
நான் ராமர் ஒரு இடத்துல இருந்து அந்த சம்பவம் நடந்திருந்தா என் பொண்டாட்டி மேல நம்பிக்கைக்கு உன் ராஜ்யமும் வேண்டாம் மணிமுடியும் வேண்டாம் போடாம இரண்டின்னு தூக்கி போட்டு போயிருப்பேன். ஆனா அந்த அம்மாவை காட்டு கணிச்சு இவனும் டிப்ரெஷனுக்கு போய் கரெக்ட் போட்டு ஒழுங்கா அந்த ஆட்சி பண்ணாம அந்த அம்மா செத்ததுக்கு அப்புறம் நதியில மூழ்கி செத்தான்.
ஆனா இது இந்த ஆர்குமெண்ட் கொண்டு போய் வச்சுன்னு அவங்க திருப்பி கவுண்டரா பாயிண்ட் கொடுக்கறது தெரியுமா? ஆஃப்டர் ஆல் வந்து மனுஷன் தான், மனுஷனை கடவுளுக்கும் தப்பு பண்ணுவாரு அப்படின்றத காட்டுறதுக்காக தான் ராமாவதாரம் எடுத்த அப்படிமா அப்படின்லாம் வந்து நிறைய.
அதுவும் வந்து அவரு வந்து கடவுள்னு அவருக்கே கடைசி வரைக்கும் தெரியாதாமா, அதெல்லாம் வேற சொல்லுவாங்க.
கொஞ்சம் கொஞ்சமா சரிங்க.
மகாபாரதத்துல என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம்னா, நிறைஞ்சு நிக்கிற சபையில ஒரு பெண்ணோட துணியை உருவும் போது கடவுள் வந்து துணி அந்த பெண்ணோட துணியை வந்து தொடர்ந்து பல மைல்களுக்கு கொடுத்தாரு, அந்த பெண்ணோட மானத்தை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லுவான். டேய், அவ்வளவு மைலுக்கு கொடுக்குறதுக்கு துணி உருவுறவன் கையை கட் பண்ணி விட்டுருக்கலாம்லடா. கட்டவரில் கட் பண்ணிருந்தா அவ்வளவு துணி உருவ முடியாதுடா. இது பண்ணாம அந்த பொண்ணுக்கு வந்து கவர் கொடுத்துட்டே இருப்பாராமா. உனக்கு தப்பு பண்ற அவனை திருத்தணும்னு தோணல, அவனை தண்டிக்கணும்னு தோணல, உனக்கு மானங்கிறது என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் உனக்கு தேவை.
எக்ஸாக்ட்லி. அதுதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், என்ன வேணா அங்க நடந்திருக்கலாம் அந்த சபையில, ஆனா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இது மட்டும்தான். ஒருவேளை திரௌபதி கூட வந்து டிஃபென்ஸ்க்காக அவனை கத்தி எடுத்து குத்தி இருந்திருக்கலாம், ஆனா அதெல்லாம் நம்ம ஆளுங்க எழுதிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
எழுத மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து தேவை வந்து ஒரு கிங்கியான ஸ்டஃப் தான், அது எழுதினாதானே அங்க அங்க ஓடும்.
எக்ஸாக்ட்லி. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீ ஒரு பொண்ணா இருக்கும் போது உன் மானத்துக்கு என்ன பங்கம் வந்தாலும் கடவுள் காப்பாத்துவாரு, இல்லைன்னா உன் புருஷன் காப்பாத்துவான். அங்க புருஷனால காப்பாத்த முடியல, அது என்ன காரணமோ கேட்டா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு பேசுறாங்க. அதுக்கப்புறம் தோத்துருவாங்க, சூதாட்டத்துல தோத்துருவாங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கடவுள் வந்து காப்பாத்துவாரு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. உன்னை நீ தாண்டா காப்பாத்திக்கணும், உன் வாழ்க்கை உன் கையிலுங்கிறாங்க, உன்னை நீயே தானே அப்ப காப்பாத்திக்கணும்.
ஆனா இவ்வளவு பண்ண மகாபாரதம் வந்து ஒரு விஷயத்துல ப்ராக்ரெசிவா இருந்தது. ப்ராக்ரெசிவ் கிடையாது, இதுமே வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் சூடோ ப்ராக்ரெசிவ்னஸ் சொல்லலாம். எங்கன்னா நம்ம திரௌபதி வந்து அர்ஜுன் தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகும், அந்த என்ன சுயம்வரமா? ஆ, இந்த சுயம்வரம்ல அர்ஜுனன் தான் வந்து கரெக்டா அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு போக வேண்டிட்டு இருக்கு. ஆனா இங்கேயும் வந்து ஏன் அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து சின்ன பையனா இருக்கும் போதோ இல்ல நம்ம படிக்கிற ரொம்ப ஹெவிலி சென்சார்டு வெர்ஷன்ஸ் அதெல்லாம் படிக்கும்போது எதுவுமே இருக்காது பத்தி. அஞ்சு பேர் இருக்காங்க, அஞ்சு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்கும். அப்பவே நம்மளுக்கு தோணும், அது எப்படிடா நீ வந்து அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்கிற, ரொம்ப ப்ரொக்ரெசிவா திங்க் பண்றாங்களா இல்ல ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஏன்னா நீ நம்ம சுத்தி நம்ம ரியல் வேர்ல்ட்ல பாக்குற கல்யாணங்கள்லாம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாங்க, இதுல என்னடா அஞ்சு பேரு அஞ்சு ஆணும் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வந்து மனசுல ஓடிட்டே இருக்கும். அந்த அதுக்கான ரீசனும் ஆன்சரும் வந்து நம்ம அந்த புக்கை அன்சென்சர்டு வெர்ஷன், அன்சென்சர்டு வெர்ஷன்ங்கிறது என்னன்னா ஹெவிலி அன்எடிட்டட் வெர்ஷன், இல்ல ஒருத்தருக்கு வந்து பக்கம் பக்கமா 2000 பக்கம் 3000 பக்கம் எழுதின ஒரு புக் எடுத்து படிச்சு பார்க்கும்போதுதான் அதுல இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு இந்த சூடோ ப்ராக்ரெசிவ்னஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன போட்டிருப்பாங்கன்னா, பாண்டவர்களோட அம்மாவான குந்தி வந்து வீட்டுக்கு கொண்டு வர எதை எந்த பொருளையும் வந்து அஞ்சா பிரிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு லா வச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ள அவங்க வனவாசம் இருந்த டைம்ல. அப்போ அஞ்சு பேருமே வந்து அர்ஜுனன் வென்று வந்த ஒரு பொருளாதான் கன்சிடர் பண்ணப்படுறான். இங்கே வந்து ஒரு ஆன்டி ஃபெமினிசம் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பாருங்க. எப்படின்னா அர்ஜுனன் கொண்டு வந்த எந்த பொருளா இருந்தாலும் நீங்க அஞ்சு பேர்த்துக்குள்ள பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவர் கமாடிட்டியா தான் ட்ரீட் பண்றீங்க, உங்க ரிலிஜனும் உங்க புராணங்களும் ஒரு பெண்ணை வந்து கமாடிட்டியா தான் வந்து பார்க்க சொல்லுது. இந்த இதிகாசத்தை ஃபாலோ பண்ணணுமான்ற கேள்வி, இல்ல இவங்க சொல்ற கருத்தெல்லாம் வந்து கரெக்டா இன்ட்ரஸ்பெக்ட் பண்ண யாருக்கும் கேள்வி கேட்டா அதெல்லாம் அப்படிதான் நீ ஃபாலோ பண்ணு இல்ல உனக்கு சொன்ன சோறு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மள உட்கார வைக்கிறாங்க.
அவங்க அம்மா என்ன சொன்னாலும் அவங்க பசங்க வந்து பண்ணிடுவாங்க அப்படிங்கறத அங்க பொருட்படுத்துறாங்க. சோ அது ஒருவேளை தப்பான விஷயமா இருந்தா கூட அதை பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கறத சொல்றாங்களா? உன் மனசுக்கு ஏத்ததுதான் நீ பண்ணணும் அப்படிங்கறது இல்லையா? உனக்கு என்ன உனக்கு எந்த சரின்னு படுதோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா இல்ல கிடையாது, அது என்னது, தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் அதை பிளைண்டா ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி பண்றது கரெக்டா? இப்ப அதே இடத்துல அவங்க அம்மாக்கு அது நடந்திருந்தா இல்ல அவங்க தங்கச்சிக்கோ அக்காக்கோ அது நடந்திருந்தா அவங்க எப்படி சும்மா இருந்திருப்பாங்களா?
சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்துல நம்ம இந்த மாதிரி கதை எழுதும் போது அப்படி இருந்திருக்கலாம்.
அதுவும் வேற இதேதான் நானும் கேட்டேன். ஓகே, சோ இப்ப வந்து திரௌபதி அஞ்சு பேத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அஞ்சு பேர்த்தோடையும் அவங்க வந்து ஒரு அந்தரங்க வாழ்க்கையில ஈடுபட்டுதான் ஆகணும் கரெக்டா? அதுக்குதான் வந்து அவங்க கல்யாணம் பண்றாங்க. சோ அப்ப அஞ்சு பேர்த்தோடையும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்குதான், ஒரு வருஷத்துக்கு ஒருத்தங்களோட இருப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்க வந்து தீல குதிச்சு திருப்பி வர்ஜின் ஆயிடுவாங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அதாவது தீல குதிச்சா செத்துதான் போவ, வர்ஜினிட்டி எல்லாம் திருப்பி வராதுங்கிறது நமக்கு இப்ப தெரியும், ஆனா அந்த காலத்துல இப்படி எழுதிருக்காங்க.
கேட்டா சயின்டிபிக்கா அந்த காலத்துல எங்க முன்னோர்கள் சயின்டிபிக்கா கிழிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
எப்படிடா எப்படிடா தீல குதிச்சா எல்லாரும் செத்துதாண்டா போவாங்க, வைரஸ் கூட செத்துரும், வைரஸ் கூட இருக்காது.
இந்த டாபிக் தாண்டி அடுத்து நம்ம வரும்போது நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம மூணு பேருமே மூணு டிஃப்ரெண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். உங்களோட சொந்தத்திலேயோ உங்களோட வீட்லயோ உங்களோட நீங்க பார்த்ததுல ரொம்ப ஆக்வர்டான ரிலீஜியஸ் ரைட்ஸ் அப்படின்னா என்ன பாத்திருக்கீங்க? அது ஏன் உங்களுக்கு ஆக்வர்டா தோணுது? அதை பத்தி நீங்க என்ன
நினைக்கிறீங்க? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து விடு, ஏன்னா எனக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியல.
சரி, நான் இதுல ஸ்டார்ட் பண்றேன். என்னோட சொந்தங்கள் என்னன்னா, ஒரு வீட்டுல யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வருஷத்துக்கு எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது. அதாவது புதுமனை புகு விழாவோ திருமணமோ கோயிலுக்கு கொடை கொடுக்கறதோ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் அடைப்புன்னு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆனா இதுல எனக்கு தெரிஞ்ச எந்த லாஜிக்குமே இல்லை. ஒருத்தங்க ரொம்ப வயசாக இறந்துட்டாங்கன்னா அவங்க துக்கம் இருக்கிறது ஒரு சகஜம் தான், ஒரு 1-2 மாசம் துக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம சாதாரண வாழ்க்கைக்கு போகணும். அந்த வீட்டுல யாராவது நல்ல திருமண பந்தம் வந்தாலோ இல்ல அவங்க திருமணம் பண்ணாலோ அதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு வினோதமான ஒரு சிக்கலான விஷயமா தோணுது. இது வந்து இருக்கக்கூடாது. அவனை சமூகத்துக்குள்ள சேர்த்துக்கணும்னு பார்த்தா நீ ஒரு வருஷம் சமூகத்துல இருந்து விலக்கி வைக்கிற, இதுக்கு வராத, இதுக்கெல்லாம் பண்ணாத அப்படின்னு உங்க சொந்த அந்த வீட்டுல யாராவது இறந்துருக்கும் போது வேற வீட்டோட துக்கத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல இருந்து இறந்து 2-3 மாசம் ஆச்சு, நான் ஏன் துக்கத்துக்கு போக கூடாதுன்னா, நீ ஏற்கனவே துக்கத்துல இருக்க, நான் துக்கத்துல இல்லடா அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல நீ துக்கத்துல தான் இருக்கிற, இதுல ஒரு ஒரு விஷயமும் புலப்பட மாட்டேங்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து கல்யாணம் குடும்பங்கள் பார்த்து ஏற்பாடு பண்ற செயற்கை கல்யாணமா இருந்தா, மாப்பிள்ளையும் பொண்ணும் கல்யாணத்துக்கு முன்னத்து நாள் வந்து முழுக்க, அதாவது கதிரவன் உதிக்கும் நேரத்துல இருந்து மறையும் நேரம் வரை அவன் வந்து சாப்பிடாம இருக்கணும். இது இந்த மாதிரி வேற ஏதாச்சும் வியடான விஷயங்கள் இருக்கா?
எனக்கு ரொம்ப ஆக்வர்டா இப்ப தோன்ற விஷயம் என்னன்னா, இந்த சாந்தி முகூர்த்தம். ஓகே, ஸோ அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, அந்த டைம்ல நீங்க வந்து அந்தரங்க வாழ்க்கையில ஈடுபடணும். ஓகே, அப்போ உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியா வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப ஆக்வர்டான விஷயமா தெரியுது. அவங்க அவங்களுக்கு எப்ப தேவையோ அப்பதானே பண்ணுவாங்க. முக்கியமா கல்யாணம் ஆன நியூலி வெட் கப்பிள்ஸ் எல்லாருமே நமக்கு தெரியும் அவங்க என்ன வேகத்துல இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த சாந்தி முகூர்த்தம் வந்து கல்யாணத்துக்கு அதுக்கு உடனே அதுக்கப்புறம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது வேற ஒரு நாள் கூட வரலாம். அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும் அப்படின்னு ஒன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று போட்டுருவாங்க. இதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். இன்னொன்று, ஆடி மாசம் வரும்போது புருஷனும் பொண்டாட்டியும் வந்து தள்ளி இருக்கணும் அப்படிமாங்க. அதுல எனக்கு எந்த லாஜிக்குமே இது வரைக்கும் நான் பார்க்கல.
ஆடி மாசங்கறத தமிழ் மாசத்துல எதுல வருது?
அது மான்சூன் நினைக்கிறேன், ரெய்னி சீசன் நினைக்கிறேன்.
ஜூன் கடைசில, ஜூன் பாதியிலிருந்து ஜூலை பாதி,
ஜூன் ஜூலை
இல்ல ஜூன் பாதியிலிருந்து ஜூலை பாதி.
ஆமா, காத்தடிக்கும் மழை பெய்யும் அப்படிங்கிறதுக்காக தெரியல. அந்த சமயத்துல கல்யாணம் கூட வந்து வைக்க மாட்டாங்க. இந்த இந்த மாதிரி புருஷனும் பொண்டாட்டியும் தள்ளி இருக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இப்ப யாரும் அதை ஃபாலோ பண்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இருந்தாலும் இப்படி ஒரு சமாச்சாரம் நம்ம சமூகத்துல இருக்கு. எனக்கு ஆனா ரொம்ப ஆக்வர்டா இருக்கிற விஷயம் வந்து இந்த சாந்தி முகூர்த்தம் தான்.
வெயிட் பண்ணு, நான் ஒன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது யார் எனக்கு சொன்னாங்கன்னு கரெக்டா தெரியல. பிறக்கிற குழந்தை வந்து அந்த உச்சி வெயில்ல இருக்கிற டைம்ல பிறக்க கூடாதுங்கறதுக்காகவே வந்து ஏதோ ஒரு மாசம் வந்து தள்ளி படுக்கணும்.
ஆடி மாசம் அதாவது ஆடி மாசத்துல அவங்க ஒண்ணு சேர்ந்தா குழந்தை வந்து பங்குனிலேயோ சித்திரையிலயோ பிறக்கும். அப்ப வந்து ரொம்ப அதிகமா வெயில் அடிக்கும், அதனால குழந்தைய வந்து காப்பாத்து, அந்த காலத்துல மருத்துவ வசதிகள் இல்லாத போது காப்பாத்துறது கஷ்டம், குழந்தை செத்துரும். அதுக்காக சொன்னாங்க. இப்ப இருக்கிற விஷயங்கள் காலகட்டத்துல அதை பண்றதுக்கு எந்த தேவையும் கிடையாது.
இப்ப இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் பாக்குறச்சே சிரிப்புதான் வருது.
அமிர்த், நீ இந்த மாதிரி ஏதாவது ஆக்வர்டான ஒரு சடங்கு ஏதாவது பாத்திருக்கியா?
சடங்குங்கிறத விட இதை யோசிச்சு பாத்திருக்கியா, நம்ம வந்து கோயில்ல உள்ள போய் சாமி கும்பிட்டு தீர்த்தம் ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அந்த தீர்த்தம் எதுல செஞ்சிருக்காங்கன்னு கேளு, இதை யோசிச்சிருக்கியா? ஒரு சில இடத்துல தேங்காய் மட்டும் உடச்சு தேங்காய் தண்ணி கொடுப்பாங்க, அது வந்து பேசிக் லெவல். சில இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஊத்தி கொடுப்பாங்க கோமியோ.
ஆனா இத நான் கேள்விப்பட்டது இல்ல. வழக்கமா தீர்த்தத்துல வந்து இந்த துளசிய போட்டு துளசி தண்ணியா தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். இது ரொம்ப புது
இது. ஒரு சில இடத்துல இதெல்லாம் பண்ணுவாங்க. தீர்த்தங்கிறது வந்து அதுக்குதான் மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. எத்தனை சயின்டிபிக் ரிசர்ச் பேப்பர் எல்லாம் போட்டுருக்காங்க மாட்டும் இதுக்கு, கோமியத்துக்கு. இந்தியால வந்து அதுக்கு ஹக்கிங் டே எல்லாம் வைக்கிறாங்க, கவு ஹக்கிங் டே எல்லாம் வச்சு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கவு ஹக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க.
அதை பத்தி பேசாதடா, என் மானமே போகுது.
ஏன்
இதெல்லாம் எடிட்டிங்ல தூக்கிடு, கன்றாவியான ஒரு மேட்டரு. அதுவா இல்லடா, இங்க இருக்கறதுனால மானமே போகுது. எல்லாரும் ஆபீஸ்ல வந்து ஆமா உங்க கண்ட்ரில ஏதோ கவு ஹக்கிங் எல்லாம் வைக்கிறாங்களாமே, ஹோலி கவு அப்படின்னு கிண்டல் பண்றாங்கடா. ஐயோ மானம் போகுது சீரியஸ்லி.
அது கவு ஹக்கிங் டேங்கிறது இல்ல, அது எவ்வளவு புனிதப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம். எங்க ஆபீஸ்ல ஒருத்தன் வந்து ஏதோ சாப்பிட்டு இருந்தான் கொலிக்கு வந்து அப்படின்னா பாஸ்தாவோ பாஸ்தாவுக்குள்ள அது ஃபோல்ட் பண்ணி ஒரு இது மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள வந்து ஹேம்னு இருக்கு, என்ன இருக்குன்னு கேட்டவன்ட்ட ஹேம் இருக்கு அப்படின்னா, வாவ் அப்படின்னா, ட்ரை பண்ணுறேன்னு கேட்டதுக்கு நான் இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அவன் அப்பாலஜைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஐயோ உங்களுக்கு வந்து புனிதமானது, மாடு வந்து புனிதமானது, நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா அப்படி இப்படின்னு அப்பாலஜைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன்கிட்ட புரிய வைக்கிறதுக்குள்ள அவன்கிட்ட என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது, நான் எனக்கு வந்து அந்த நம்பிக்கை இல்லை, நான் சாப்பிட்டா கொடுத்தாலும் சாப்பிடுவேன், இல்லை மற்றவங்க தான் வந்து அவங்களுக்கான ரிலீஜியஸ் பிலீஃப் அது, அப்பாலஜைஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஒன்றுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு டைம் ஆகும்.
சரி, இப்போ இது வந்து கடைசி டாபிக், இது வந்து ஒரு ஃபன் டாபிக். இந்தியாவில் கடவுள், மதம், அதுக்கும் ஒரு மனிதரோட புற தோற்றத்துக்கும் அவுட்வர்ட் அப்பியரன்ஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, அதை பற்றி நம்ம நிறைய இடத்துல அனுபவப்பட்டிருப்போம். இது இதை பற்றி உங்களோட எண்ணம் என்ன?
இது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர விஷயம் என்னென்னா, சில பேரோட நாக்கு வந்து கருப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌனோ பிளாக்கோ இருக்கும், அவங்க என்ன சொன்னாலும் பழிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சொசைட்டியில். ஸோ அது எனக்கு எப்போவுமே லாஜிக்கலாகவே பட்டது கிடையாது.
ஃபிஃப்டி ஷேட்ஸ் ஆஃப் கிரேவா,
அதுதான் நான் சொல்ல வந்தேன். சரி, அதுக்கப்புறம் வாய மூடிட்டேன்.
ஒரு விஷயம் வந்து எனக்கு டக்குன்னு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு தான் ஞாபகம் இல்ல. என்னன்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போதுதான் ஒரு சில ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து உங்க கூட வந்துட்டு இருந்தேன் ஞாபகம் இருக்கா, வீட்டுல கார்ல வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்களா. அந்த சமயத்துல வந்து இன்னொரு ஸ்டாஃப் இருந்தாங்க, இப்போ இப்போ இருக்காங்களா இப்போ இன்னும் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க வந்து அவங்களும் அம்மாவை உங்க அம்மாவை பேசிட்டு இருக்கிற டைம்ல என்ன சொன்னாங்கன்னா, உன்னுடைய யூனிப்ரோ இருக்குல்ல உனக்கு, அதை பார்த்துட்டு உனக்கு வந்து நல்ல ரொம்ப ஒரு பவர் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. கான்வர்சேஷன் இப்படிதான் போச்சு, எங்கன்னா கார் பார்க்கிங்ல பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப பவருங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பேசிட்டு இருந்தாங்க. உனக்கு என்னடா பவர் இருக்குன்னு யோசிச்சுட்டு
இருந்தேன். நைட்டு படுத்துட்டு தூங்கிருக்கங்க.
சப்கான்ஷியஸ் மெமரி பவர், சாமியார் தாடியில ஃபயர் ஞாபகம் வருது.
நம்ம ஊர்ல எனக்கு ரொம்ப ஒரு திணிக்கப்பட்ட ஒரு ஸ்டீரியோடைப், நான் அதை பார்த்து என் மனசு இதுக்கு பழகி அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் வெளியே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் நீளமாக கூந்தல் வச்சுருக்கணும் அப்படின்னு. அது வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும், பெண்கள் நீளமாக கூந்தல் வச்சுருந்தா அப்படின்னு. எல்லா கடவுள் புகைப்படத்துலையும் பார்த்தா பெண்கள் வந்து சரஸ்வதி புகைப்படம், லக்ஷ்மி புகைப்படம், இதெல்லாம் தெரியுமா, அவங்க கால் வரைக்கும் முடி வச்சிருப்பாங்க, அதிகமாக முடி வச்சிருக்கிற மாதிரி காமிக்கனால பெண்கள் நீளமாக கூந்தல் வச்சிருக்கணுங்கிறது பரவாயில்ல, எல்லா மதங்கள்லையும் வலியுறுத்தப்படுற ஒரு விஷயம். எனக்கு இத முதல்ல பார்க்கும்போது ஆமா பார்த்து அழகா இருக்காங்களே நல்லா இருக்கு தோணுச்சு. எனக்கு எனக்கு நீண்ட கூந்தல் வச்சிருந்த பெண்களை பாக்குறதுக்கு பிடிக்கும், அவங்க கூந்தல் அவ்வளவு நீளமா இருக்குது. ஆனா போக 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 யோசிக்க 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 முடி வச்சு பராமரிக்கிறது எவ்வளவு கஷ்டமரான வேலைங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அது வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம், மதம் நம்ம வாழ்க்கையில திணிச்சதுங்கிறது.
அதாவது முடி நிறைய வச்சா கடவுளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க, அதே மாதிரி முடி நிறைய வச்சா பேய்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால நீ நைட்ல வெளியே போக கூடாது, முடிய விரிச்சு போடக்கூடாது வீட்டுல, இப்படியும் சொல்லி நான் பார்த்திருக்கேன். அப்ப கெட்ட சக்திக்கும் நல்ல சக்திக்கும் ரெண்டுத்துக்குமே முடி நீளமா வச்சிருக்கிறது பிடிக்கும், ஆனா எனக்கு பிடிக்குமான்னு கேட்டீங்களாடா அப்படின்னு இருக்கு எனக்கு.
அவனுக்கு பசியில செத்து போயிட்டு இருக்கிறான், உங்க கடவுளுக்கு வந்து ஒருத்த மண்டையில எவ்வளவு மயிர் இருக்குன்னு தான் வந்து எண்ணிக்கிட்டு இருக்காரா.
அந்த மாதிரி கடவுளுக்கு அவங்க முடிநிலமா வச்ச பெண் தான் பிடிக்கும்னா, மேரி கியூரி ஆகட்டும், எமிலி ஏர்ஹார்ட் ஆகட்டும், சாதனை பண்ண நிறைய பெண்கள், அவங்க எல்லாருமே முடி கம்மியா தானே வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
அவங்க எல்லாம் வந்து சனாதன தர்மத்துக்குள்ள வரலடா, அவங்க எல்லாம் வந்து வந்தேரிகன்றதை விட வேற மதத்தை வேற மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த ரூல்ஸ் அப்ளை ஆகாது, அவங்களுக்கு வேற செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குல்ல.
இதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா, தாடி வச்சிருந்தா நீ ஏன் முஸ்லீம் மாதிரி தாடி வச்சிருக்கங்கிற கேள்வி ஒரு 4-5 வருஷம் முடி வரைக்கும் இருந்துச்சு.
டேய் எனக்கு போன வருஷம் வரைக்குமே இருந்துச்சு.
உனக்கு எங்கடா தாடி இருக்குது?
டேய் அசிங்கப்படுத்தாதடா, எனக்குதான் ரொம்ப 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 வருஷம் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு வளர்ந்துச்சேன்னு ஆசையா வச்சா வீட்டுல கேக்குறதே முதல் கேள்வி அதுதான். உங்ககிட்ட சொன்னான்னு தெரியல, நெக்ஸ்ட் டைம் வந்து யாராவது கேட்கும் போது நான் மார்க்கத்துக்கு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லலான்னு இருந்தேன் தெரியுமா.
ஐயோ, ஆக்சுவலி எங்க அக்கா வந்து அக்வைண்டன்ஸ் எல்லாம் இல்ல, பரவாயில்ல விடுடா. ஏன்டா பண்றீங்க, அவளுக்கே காண்டா இருக்கும். அவளே வந்து பேச சொன்னா கிழி கிழியும் கிழிச்சிருப்பா போல. என்ன ஆச்சு, அவ ரொம்ப ஆசையா முடி வெட்டினா, என் கூட தான் வந்தா, நாங்க ரெண்டு பேரும் போய் ஷார்ட் ஹேரா வெட்டிக்கிட்டோம். அப்புறம் அவங்க வீட்டில் வீடியோ கால் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஏன் முடி வெட்டின, இப்போ நாங்கள் வந்து உனக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், வந்து யார் உன்னை கல்யாணம் பண்ணிப்பா, அதாவது தலைமயிரை பார்த்து ஒருத்த வந்து இவ தான் என் பார்ட்னர்னு டிசைட் பண்ணுறான்னா எனக்கு புரியலை. இல்லை எனக்கு உண்மையிலே புரியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்ப நீ இப்ப யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிப்பா, நீ எதுக்காக வந்து தலைமுடியை கட் பண்ண, நீ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பாடு அப்படிங்கிறாங்க. அப்ப இண்டிபெண்டா எப்ப வந்து அவளா இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. ஸோ இந்த பிரச்சனை அவளுக்கு மட்டும் இல்ல, பெரும்பாலான பெண்களுக்கு இருக்கு.
அதே மாதிரி இன்னொரு விஷயம், அப்பியரன்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா பொட்டு வைக்கணும். நானே வந்து ஒரு சங்கி சுத்திட்டு இருந்த டைம், ஐயோ வாய் வாய் கெட்ட வாய், நானே வந்து கொஞ்சம் பிற்போக்கத்தாம சுத்திட்டு இருக்கும் போது திடீர்னு என்னோட சகோதரிகளோ இல்ல அக்காவே வந்து அடிக்கடி பேசும்போது சொல்லுவேன், ஏன் பொட்டு வைக்க கேப்பேன். இப்ப வந்து கொஞ்சம் அதை குறைச்சிருக்கிறேன், நீ எதிர்காலத்துல அதை குறைச்சிருக்க. பெண்கள் நேத்தி வந்து பொட்டு வைக்காம இருக்கூடாது, ஆம்பளை நேத்தி மட்டும் என்னடா தவுளுண்டா இருக்குது, அதுவும் அவ்வளவு பெருசாதான் இருக்குது, அதுலயே நீ பொட்டு வைக்காம இருக்கிற.
இந்த பொட்டு வைக்கிறத பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்ப எப்படி நீங்க எல்லாம் தாடி வச்சா என்ன முஸ்லிம் மாதிரி இருக்கேன்னு கேக்குறாங்களோ அதே மாதிரிதான், இப்ப நாங்க பொட்டு வைக்கலான்னு நீ என்ன முஸ்லிம் பொண்ணு மாதிரி பொட்டு வைக்காம இருக்க, கிறிஸ்டியன் பொண்ணு மாதிரி பொட்டு வைக்காம இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க.
கேக்குறாங்களா?
கண்டிப்பா கேட்பாங்க இந்த கேள்வி.
ஆனா கிறிஸ்டியன்ஸ் ஒரு சில பேர் எல்லாம் வந்து போட்டு வைப்பாங்களே.
இந்த சுமி ஒண்ண காவியங்கள் பாட்காஸ்ட் சொல்லுவோம், சொன்னது ஞாபகம் இருக்கு உனக்கு, மேரி அம்மா போட்ட காமாட்சிகளுக்கு
குடுக்கன்னு. மேரி அம்மா
ஞாபகம் இல்லையா உனக்கு? மேரேஜ் எபிசோட்ல சொன்னாங்களே, கல்யாண மார்க்கெட்ல நீங்க பாத்திரம் வாங்குற கடையில போய் மேரி அம்மா சிலுவை போட்ட காமாட்சி விளக்குன்னு கேட்டா கிடைக்கும்.
என்ன சொல்ற
நீ, உனக்கு அந்த எபிசோட் ஞாபகம் இல்ல? உனக்கு
ஞாபகம் வரல, போய் கேட்கணும்.
அவங்க வந்து தாலி கட்டுறது கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, செயின் போடுற கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் இது பொட்டு வைக்கிற கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அது அவங்க பெண்கள் விருப்பப்பட்டு பண்ணா அதை பத்தி ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்களோட விருப்பம். ஆனா அவங்கள வற்புறுத்துறாங்க, ரொம்ப ஒரு வினோதமான விஷயம் இது. வேணாம் இந்த கிறுக்குத்தனால வேணாம்டா, அங்க நீங்க வந்தீங்க கஷ்டம்.
சரி, இத அடிச்சாச்சு, காவி அடிச்சாச்சு, வெள்ளை அடிச்சாச்சு, அடுத்தது பச்சை அடிக்கணும்ல.
ஐயோ அவனுக்கு அதுக்கு மேல, அவனுக்கு பெண்கள் முகத்தையே வெளியே காமிக்கணும்னு சொல்ற, நீ என்ன பர்சனல் ஃப்ரீடம் எல்லாம் போற?
ஷோல்டர் தெரியக்கூடாது, கண்ணு மட்டும் தெரியணும், கண்ணும் தெரியக்கூடாது. சில இதெல்லாம்
நம்ம இந்தியாலயே இருக்குடா. வடநாட்டுக்கு போனேன்னா மூஞ்சி வரைக்கும் புடவை எடுத்து மூடிக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனாரை பார்க்க கூடாது, அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட அண்ணன் தம்பிய பார்க்க கூடாது அப்படின்லாம் ரூல்ஸ் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு காம பிசாசா இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறேன்.
அதாவது ராமர் வந்து இலங்கைக்கு போய் சீதையை பார்த்துட்டு வந்து அனுமன் அனுப்பும்போது, லக்ஷ்மா நீ கூட போயிட்டு சொல்லும் போது லக்ஷ்மண் சொன்னாராமா, அண்ணியோட காலம் மட்டும் தான் பாத்துருக்கிறேன், அண்ணி மூஞ்சியை பார்த்து இல்ல, டேய் சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்காதரா, உன்னை என்ன வேலை செய்ய சொன்னா ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்கிற, எனக்கு அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஒரே டென்ஷன் மாதிரி அது. அண்ணி முகத்தை பார்த்தா இப்ப என்னடா பிரச்சனை உனக்கு, உனக்கு எல்லா சோர்ஸ்ல இருந்து லஸ்ட் உண்டாகும்னா நீ மூட வேண்டியது அவங்கள இல்ல உன்னத்தான். காலை பார்த்தா அதாவது முகத்தை பார்த்தா லஸ்ட் வந்துடும், தோள்பட்டையை பார்த்தா லஸ்ட் வந்துடும், கையை பார்த்தா லஸ்ட் வந்துடும்னா நீ தான்டா அங்க பிரச்சனை, உனக்கு ஏகப்பட்ட ஃபெட்டிஷ் இருக்குது, நீ தான் உன்னை கட்டுப்படுத்திக்கணும்.
கல்யாணத்துக்கு போகும்போது நான் ஸ்லீவ்லெஸ் ரொம்ப ஆசையா வாங்கினேன், ஒரு டாப் ஒன்று வாங்கினேன். உடனே வந்து நான் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம், முதல்ல அதுக்கு போய் கை வைக்க, கை வை, கை தச்சிரு அப்படின்னாங்க. எனக்கு புரியல, இல்ல எனக்கு புரியல.
சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வரணும்ல.
ஐயோ, இதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல தான், நீயா நானா ப்ரோக்ராம்ல தான் நினைக்கிறேன், இந்த முடி வைக்கிற பெண்கள், முடி வைக்காத பெண்கள் ஏதோ ஒரு டாபிக் வரும்போது தான் வந்து ஒரு லேடி வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி முடியை யார் வந்து விரிச்சு போடுறாங்களோ அவள் வந்து புருஷனுக்கு அடங்க மாட்டா, முடியை வந்து யார் தலை பின்னுறாங்களோ இல்லை தலையில் தலை வந்து கொண்டை போடுறாங்களோ அவள் வந்து அடங்குவா அப்படிங்கிறாங்க. அதாவது எப்பவும், அதாவது அதை ஒரு பொண்ணே சொல்றா அப்படின்னா அவளை எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணி நம்ப வைக்கிறாங்க. இப்ப பெண்கள் வந்து இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா முதல் எதிரி பெண்களா தான் இருக்காங்க.
ஒரு அடுத்ததாக்க உண்மைதான், மறக்க முடியாது.
ஏன்னா இப்ப நான் முடி விரிச்சு போட்டு வெளியே போனேன், இல்ல நான் பாப் கட் பண்ணி போனேன்னா முதல் எதிரி எங்க அம்மாவா தான் இருக்காங்க.
தெரியுமா, அது கூப்பிட்டு நம்ம வந்து சோலோவா நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டோம், ஒரு தேர்ட் ஐ பெர்ஸ்பெக்டிவ் இல்லாம பேசிருக்கோம், நம்மளே வந்து பெரிய புடிங்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் மட்டும் பேசிட்டு இருந்தோம்.
இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா நிறைய பேசிக்கிட்டே போலாண்டா, கிழி கிழின்னு கிழிக்கலாம், என்ன என் குடும்பத்துல இருந்து தள்ளி வச்சிருவாங்க மொத்தமா, இல்ல பொண்ண வந்து கொண்டுட்டு புதைச்சிட்டு பொண்ண காணோன்றுவாங்க. என்னையே
சாமியாக்குவாங்க,
சாமியாக்குவாங்க.
இது என்னடா திடீர் செலை,
அப்படிதான்
ஓவர் நைட்ல செலை வச்சிருவாங்க.
இந்த கைலாஷ் மவுண்டன்ஸ்ல, கைலாய மலையில வந்து சிவனோட ஒரு சுயம்பு லிங்கமா, சுயம்பு வார்த்தை வந்து ரொம்ப லேட்டா வருது, சுயம்பு ஆக்கிடுவாங்க, அவங்களை தான் தோன்றிய சிலையா மாத்திடுவாங்க.
எனவே மக்களே, 1.5 மணி நேரமா நாங்க பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த பாட்காஸ்ட், தற்சமயம் ஒரு முடிவுக்கு வருது. நாங்க அடுத்த எபிசோட்ல அதிகமா ரிசர்ச் பண்ணி இன்னும் அந்த ஃபர்னிச்சரை உடைச்சு தூள் தூளாக்கி வேற ஒரு விஷயத்துக்கு எருவா பயன்படலான் இருக்கோம். இந்த எபிசோடுக்கு எங்களோட சிறப்பு விருந்தாளியை வந்து அவங்களோட கார்பரேட் மான்ஸ்டர் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் மணித்துளிகளை நமக்காக செலவு பண்ண அக்கா சுபாக அவர்களுக்கு எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இத்தனை நாட்களாக தொடர்ந்து எங்களுக்கு பேராதரவு கொடுத்துட்ருக்கிற அவங்க அத்தனை பேருக்குமே அவங்களோட நன்றியை மட்டும்தான் எங்களால் இப்போ சொல்ல முடியும். இனி வருங்காலத்தில் அதிகமாக நாங்கள் எபிசோடுகள் போடுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறோம். நவ சைனிங் ஆஃப் சஞ்சய்.
நம்ம எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் ஒரு எண்டிங் நோட் ஒன்று போட்டுக்கிறேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்து குட்டி பையன் அந்த மாதிரி
சர்ப்ரைஸ் பண்ணுங்க மறக்காம,
சர்ப்ரைஸ் பண்ணுங்க அதுவும் சொல்லலாம். ஏன்னா போன எபிசோட நான் சொன்னேன் எப்படின்னா, ஸ்பாட்டிஃபைல வந்து ஸ்பாட்டிஃபைல கேட்கறவங்களுக்கு வந்து இந்த ரேட்டிங் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு, அந்த ஃபுல் எபிசோடையும் கேட்டு ரேட்டிங் கொடுத்தது ஒரே ஒரு ஆள், எங்க அம்மா. அம்மாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணுங்க, என்னதான் அவங்க அவங்களுக்கும் எனக்கும் வந்து இந்த கடவுள் அப்படின்ற விஷயத்துல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த எபிசோட உட்காந்து கேட்டு எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. டேய், இதெல்லாம் நீ பண்ணிருக்க, இந்த கிரிஞ்சு விஷயம்லாம் நீ பண்ணிருக்க அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு, நான் சொல்ல மறந்த விஷயங்கள், அவங்களும் நான் சொல்லி அவங்க நினைவுக்கு வந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு திருப்பி ஷேர் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும், நீ கேட்டிருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவங்கள் நடந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண முடியாது வாய்ஸ் நோட் அனுப்புங்க. ஆங்கர் எஃப்எம் அப்படின்ற வெப்சைட்ல வந்து உங்களுக்கு கேட்கறவங்க ரிப்ளை பண்ணலாம், வாய்ஸ் மெசேஜ் ரிப்ளை பண்ணலாம். அங்கே ரிப்ளை பண்ண முடியாட்டியும் பாட்காஸ்டோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அங்கேயும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்லாம் எங்களுக்கும் சொல்லுங்கள். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ், இந்த பார்ட் 2 வந்து இப்போதான் ஃபர்னிச்சருடைய 2வது காலத்துக்கு இருக்கும், இன்னும் மூணு நாலுன்னு இருக்குது, அது எத்தனை வரும்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. ஆனால் கண்டிப்பாக நிறையா பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த எபிசோடில் வேறு வேறு கெஸ்ட்ஸையும் கூப்பிட்டு வரலாம், இல்லை இருக்கிற கெஸ்ட்ஸ் நம்ம சுபாகாக்காவே திருப்பி கூப்பிட்டு அவங்களுடைய இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து திருப்பியும் இந்த ஃபர்னிச்சர் நல்லா பெருசாக உடைப்போம். மறக்காமல் ரேட்டிங் கொடுங்க. இப்போதைக்கு என்ன ரேட்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியல, போய் பார்த்தா தெரியும். ஹானஸ்டான ரேட்டிங் கொடுக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. இல்லாட்டி அதுக்கான எஃபர்ட் நாங்கள் போடுவோம் என்னன்னு சொல்லி, அந்த எஃபர்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கண்டென்ட்டை மாற்றலாம், இல்லை கண்டென்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் மாற்றலாம். என்னவாக இருந்தாலும் இந்த ரயில் ஓடுறதுக்கு வந்து உங்கள் பின்னாடி இருந்து நீங்கள் புஷ் பண்ணலாம். தள்ளு தள்ளு தள்ளுன்னு சொல்லிட்டு சொல்ல அப்படிலாம், நீங்கள் தள்ளு தள்ளு தள்ளுன்னு கொடுத்தா தான் இந்த வண்டி ஓடும். சைனிங் ஆஃப் அம்ரித்.
என் இனிய தமிழ் மக்களே, என்னை வரவேற்றதற்காக மிக்க நன்றி.
ஓகே,
இதெல்லாம் போட்டுறாதடா, எடிட் பண்ணிடா, எடிட் பண்ணிடா.
நான் எதை எடிட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னே நிறைய இருக்கே.
ஆனா உங்க அம்மாவே வந்து இது கிரிஞ்சுன்னு ஒத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களே வந்து சாமிய நம்புறாங்க, அவங்களே ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்லதான் இருக்காங்க போல. நம்பலாமா கூடாதா, பேய் இருக்கா இல்லையாங்கிற மாதிரிதான் இருக்கு.
முருகேசா, பேய் இருக்கா இல்லையா?
எல்லாருமே அந்த மைண்ட்ல தான் இருக்காங்க.
பாக்கலையா, சலங்க சத்தமும் கேக்குது.
இதுக்கெல்லாம் காமனா இருக்க விஷயம்னா, மாற்றம் வந்து கேள்வி கேட்டாதான் நடக்கும். அந்த கேள்வி கேட்க யார் ரெடி யார் ரெடி இல்லைன்றதான்.
ஆஹா, அது பிரச்சனை இல்ல, கேள்வி எல்லாரும் கேக்குறாங்க, பதில் இருக்கா யாருக்கிட்டயாவது, அதுதான் அங்க பிரச்சனை. கேள்வி எப்பவுமே பிரச்சனை இல்லடா, பதில் தான் கிடைக்கணும். பதில் இது வரைக்கும் யாருக்கும் கிடைச்சது கிடையாது, அதனால யாருமே ப்ரோக்ரஸ் பண்ணல.
இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு என்னன்னா, ரிலிஜன்ல வந்து ஆன்சருக்கு க்வெஸ்சன் ரெடி பண்றாங்க. க்வெஸ்சன் ஆன்சர் கேட்டா சொல்ல மாட்டாங்க,
ஆன்சர் க்வெஸ்சனே போடுவேன். ரொம்ப மெதுவா பேசணும்,
ஜாலியா பேசலாம். ஜாலியா பேசுறது
ஜாலியா பேசலாம், சரி ஓகே, நம்ம வந்து ரொம்ப கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி வார்த்தை
வருது. எல்லாரையும் உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு மன்னிச்சிருங்க மக்கள் அப்படின்னு போட்டு.
இப்ப நம்ம இப்ப வந்து நம்ம மார்வலா மாற போறோம்.
ஐயோ, அந்த சீரீஸ் நான் பார்த்தேன்டா, ஏலி பார்த்தேன்டா, வேற லெவல் ஃபன், வேற லெவல் ஃபன்னா இருந்துச்சு. ஆக்சுவலி
எங்க வீட்ல அதை ரெக்கமெண்ட் பண்ண பார்க்க சொன்னது,
ஏன்னா எனக்கு இந்த சஞ்சய் தான் அனுப்புனா, அப்புறம் உட்காந்து நான் பார்த்த ஒரே நைட்ல பார்த்தா சரியான ஃபன்னா இருந்துச்சு. நான் என்னெல்லாம் மனசுல நினைக்கிறேனோ அதெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறியா ஆத்தா அப்படின்னு.
போஸ்ட் கிரெடிட்ஸ் ஒரு எண்ட் போடுவோம்.
ஓகேடா, வேணா அதை ஆட் பண்ணிக்கோ, ஆத்தா தான் பேச வச்சேன்.
கண்டிப்பா அதான் போகுது, நான் எடிட் பண்றதுக்கு நல்லா இருக்கு போகுது.
சரிடா, ரைட்டுடா,
ஓகே,
ஓகே,
பை பை.